ஓம் சாந்தி. எல்லோரும் விஷய விஷயா இருக்கிறீங்களா? குளிர்ச்சியா இருக்கிறீங்களா? 4/5/2018 இன்றைய முரளியின் தலைப்பு இனிமையான குழந்தைகளே. லட்சியம்ன்ற சோப்பு மூலமா ஆத்மான்ற ஆடைய சுத்தம் செய்யுங்க. தூய்மைன்ற நற்பண்பை தாரணை செய்யுங்க. மற்றவங்களும் தாரணை செய்ய வையுங்க. மெயினா வந்து ஆத்மா தூய்மை அடையறதுக்கு ஒரே வழி பாபா நினைக்கிறது. ஆனா ஏன் நினைக்கணும்? ஏன் தூய்மை ஆகணும் அப்படிங்கிற லட்சியம் இல்லாதனால்தான் மற்ற மதத்தினரால தூய்மையா இருக்க முடியல. சாது சன்னியாசிகளாலும் தூய்மையா இருக்க முடியல. ஏன்னா அவங்க கிட்ட லட்சியம் கொடுக்கப்படல. இங்க கொடுக்கிறாரு தெளிவா. நாராயணனால 21 பிறகு சுகம் நிறைந்த உலகத்தின் அதிபதியாக அதுக்கு நீ தூய்மையாகணும். நான் நாராயணன் ஆகணும், லட்சுமியை மணக்கணும். அப்ப இங்க இருக்கிற அத்தனை பேரும் சூர்ப நகை. இங்க யார் மேலேயாவது ஆசை வந்துச்சு அங்க லட்சுமியை மணக்க முடியாது. இங்க யார் மேலேயாவது ஆசை வந்துச்சு அங்க நாராயணன் மணக்க முடியாது, அதாவது லட்சுமி ஆக முடியாது. சோ இது மைண்டுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும் இல்லையா? இந்த லட்சியம் இதுதான் ராமாயணத்துல பாத்தீங்கன்னா வேதவதி தவம் செஞ்சிட்டு இருக்கிறாங்க. ராவணன் வந்து அவளை அடையிறதுக்கு ஆசைப்படும் பொழுது அவ தவத்தை கலைக்கும் போது அவளுக்கு கோபம் வருது. நான் மகாவிஷ்ணுவை கல்யாணம் பண்றதுக்காக தவம் பண்ணிட்டு இருக்கிறேன், நீ என்ன கல்யாணம் பண்ணிக்க, மூன்று உலகத்தின் அதிபதி ஆக்குறேன் அப்படின்ட்டு ராவணன் சொல்றான். போடா முட்டாள், எத்தனையோ ராஜா என்ன தேடி வந்தாங்கன்னா என்னுடைய அப்பா பிரம்மாவுக்கு இல்லையா? அப்ப வேதவதி யாரு? பிரம்மகுமாரி இல்லையா? என்னுடைய அப்பா பிரம்மாவுக்கு, மகாவிஷ்ணுக்கு என்ன மனம் முடிக்கணும் தான் ஆசை, அதுக்காக தான் நான் தவம் பண்றேன் அப்படின்னு. அப்ப ராமணன் ஒண்ணு சொல்லுவான், மகாவிஷ்ணுவை கல்யாணம் பண்ண போறியா? மகாவிஷ்ணு நீ எவ்வளவு அழகு, அவனுக்கு அழகுனா என்னன்னே தெரியாது, அவனை போய் கல்யாணம் பண்ணிக்க போறன்றிய அப்படின்னு. கரெக்ட் தானே இல்லையா? சோ அழகுல மயங்காதவங்க தான் மகாவிஷ்ணு ஆக முடியும், அழகுல மயங்காதவங்க தான் மகாலட்சுமியாக ஆக முடியும். அதாவது மகாவிஷ்ணு கல்யாணம் பண்ணிக்க தகுதி அடைய முடியும். அந்த லட்சியம்ன்ற சோப்பு போட்டுக்கிட்டே இருங்க, ஆத்மாவை கிளீன் பண்ணிக்கிட்டே இருங்க, எதையுமே வர விடாதீங்க. ஒரு ஒரு பேச்சுக்கும் நடுவுல நான் நாராயணன் நாராயணன், ஒரு ஒரு வார்த்தைக்கும் நடுவுல நான் நாராயணன் நாராயணன் அந்த சோப்பு போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுடைய வார்த்தையும் பரிசுத்தமா இருக்கும். அதே மாதிரி ஒவ்வொருத்தருடைய வார்த்தையை கேட்கும் போது பார்க்கும் போது நான் நாராயணன் நாராயணன் அந்த சோப்பை போட்டு ஆத்மா கிளீன் பண்ணிக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா ஆத்மா அழுக்காயிடும். தூய்மை அப்படின்ற நல்ல பண்பை தாரணை செய்யுங்க, மற்றவங்களையும் தாரணை செய்ய வைங்க. தூய்மை தான் மெயின் இல்லையா? சோ அந்த தூய்மை ஆக்குறதுக்கு தான் இந்த சோப்பு லட்சியம்ன்ற சோப்பு போட்டுக்கிட்டே இருங்க. ஒரு சிலர் பாத்தீங்கன்னா அடிக்கடி முகத்தை கழுவுவாங்க, அப்பதான் ஃப்ரெஷ்ஷா இருப்போம், அல்லது அழகா இருக்கணும், ஏதோ ஒரு காரணத்துக்காக சோப் போட்டு கழுவிட்டே இருப்பாங்க. சோ அந்த மாதிரி ஆத்மா அழகாகணும் அப்படின்னு என்ன பண்ணுவோம்? நான் நாராயணன் நாராயணன் திரும்ப 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 சொல்லி சொல்லி நாராயணன் சமமான பார்வை இருக்கா வார்த்தை இருக்கான்னு கிளீன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதே யுக்தியை மற்றவர்களுக்கும் சொல்லி கொடுக்கணும். கேள்வி, எந்த ஒரு மந்திரம் மிகவும் சிறந்த மந்திரம்? சரி, கூடவே இன்னைக்கு பண்ற பிராக்டிஸ் சொல்றேன். பிராக்டிஸ் எல்லாம் ஆல்ரெடி போட்டுட்டு இருக்கிறான், ஆனா பிளாக்ல அப்லோட் பண்ணல. பட் அந்த மெம்பர்ஷிப் வெப்சைட்ல இருக்க மெம்பர்ஸ் இருக்கிறவங்க அதுல பாருங்க. யோகா பிராக்டிஸ் எல்லாம் ஒரு 7 பிராக்டிஸ் போட்டிருக்கோம். சோ அது கொஞ்சம் டைம் எடுக்குது, அதனால பிளாக்ல இன்னும் அப்லோட் பண்ணல. இப்ப இன்னைக்கு பண்ற பிராக்டிஸ் செம பவர்ஃபுல்லான பிராக்டிஸ், செம சூப்பரா இருக்குது. என்ன அப்படின்னா, பாபா சொல்ற 1000 கோடி ஆத்மாக்கள் முன்னாடி நான் இருக்கிறேன் அப்படின்ற உணர்வு உங்களுக்கு எப்பவுமே இருக்கட்டும். சோ அதான் பிராக்டிஸ். இப்ப மதுபன் டைமண்ட் ஹால்ல தாதி உடம்புல பாபா வர்றாரு, 1000 பல்லாயிரக்கணக்கான பேர் முன்னாடி உட்கார்ந்துட்டு இருக்கிறான். அவர் அமைதி சக்தி கொடுத்துக்கிட்டே இருக்கிறேன் இல்லையா? சோ நானும் பாபாவும் இணைஞ்சு இருக்கிறேன். அங்க எப்படி பிரம்மபாபாவும் சிவபாபாவும் இணைஞ்சிருக்காங்க, அது மாதிரி நானும் பாபாவும் இணைஞ்சிருக்கிறேன் பூர்வமுத்தியில. அந்த மாதிரி ஒரு மேடையில உட்கார்ந்துட்டு இருக்கிறோம், நிறைய பேர் இருக்கிறோம். சோ பாபா குழந்தைங்க அது மாதிரி தாதி இங்க யோகா பண்ணுவாங்க, அமிர்த வேலை இப்ப நிறைய பேர் உட்கார்ந்து இருப்பாங்க. பட் உட்கார்ந்துட்டு இருக்கிறவங்களுக்கு யோகா பண்ண தெரியும், ஆனா அஞ்ஞானிகளுக்கு தெரியாது. சோ கடைசி நேரத்துல நம்மளுடைய பங்கு யாருக்கு முன்னாடி? அஞ்ஞானிகளுக்கு சக்தி கொடுக்கணும். சோ அந்த மாதிரி அஞ்ஞானிகள் இருக்கிறாங்க அங்க, வெட்டு குத்து கொலை கற்பழிப்பு இப்படி நிறைய இருக்குது. சோ அவங்க அமைதியை தேடி நம்ம கிட்டதான் வர்றாங்க. ஆனா வந்து உட்கார்ந்தா ஐயோ அப்பாவை வெட்டினானே, அம்மா வெட்டினானே, பொண்டாட்டிய வெட்டினானே, குழந்தைய வெட்டினானே, இந்த எண்ணம் அவங்களை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கும். உங்களோட அமைதி சக்தினால அவங்களை அமைதிப்படுத்தும். நீங்களே டிஸ்டர்ப் ஆயிட்டா இல்லையா? அந்த கடைசி நொடி மேடையில நான் இருக்கிறேன், எல்லாரும் உட்கார்ந்துட்டு இருக்கிறான். இப்ப அவங்களுக்கு வர எண்ணங்கள் முதல்ல எனக்கு வரும், அப்படி புரிஞ்சுக்கணும். இல்ல பிரம்ம பாப்பா சொல்லற, உங்களுக்கு வர மாயா முதல்ல என்கிட்ட தான் வரும் அப்படின்றதுல, அந்த மாதிரி அஞ்ஞானிகளுக்கு வர மாயா முதல்ல என்கிட்ட வரும். அப்ப எனக்கு வருது ஒரு எண்ணம் வருதுன்னா அது இங்க இருக்கிற யாருக்கோ வருதுன்னு நீங்க புரிஞ்சுக்கணும். சோ அந்த எண்ணத்தை நான் அழிக்கணும். எனக்குன்னு வரும்போது நான் மயங்கிடுவேன். சோ அது யாருடையதோன்னும் போது மயங்க மாட்டேன், தெளிவா இருப்போம் இல்லையா? உடனே என்ன பண்ணும், சாந்தப்படுத்தணும். சோ எல்லார் முன்னாடியும் இருக்கிறேன், பாபாவோட இணைஞ்சு ஒளிப்புள்ளியா இருக்கிறேன், எல்லோருக்கும் சக்தி கொடுத்துட்டே இருக்கிறோம், மேடு மேல இருக்கிறோம் அப்படின்ற அந்த நினைவு இருந்துகிட்டே இருக்கணும். நீங்க யாரு கூட பேசினாலும் டக் டக்குன்னு இதை எடுத்துட்டோங்களா அப்படியே அமைதி ஆயிடுவீங்க, பேசணும்னு தோணாது. ஏன்னா நீங்க நீங்க என்ன எண்ணத்தை 1% உருவாக்குறீங்களோ அந்த 100% வேலை செய்யும் மக்களுக்கு, அஞ்ஞானிகளுக்கு. உங்களுக்கு ஸ்லைட்டா காமத்தின் லேசான போது இருந்தா அவங்க பயங்கரமா காமம் இருக்கும். இங்க ஸ்லைட்டா கோபத்தின் ஒரு அம்சம் இருந்துச்சுன்னா அவங்க கத்தி எடுத்துட்டு வெட்ட போயிடுவோம். சோ அப்ப பாருங்க, கடவுள் உலகத்தை இயக்குறாருன்றாங்களா, அந்த டைம்ல நீங்க இயக்குவீங்க, உங்களோட எண்ணம் இயக்கும். எந்த அளவுக்கு சாந்தப்படுத்தணும், நான் சாந்தப்படுத்துறேன், எல்லாரும் சாந்தப்படுத்துறது என்னுடைய பொறுப்பு. ஆனா என்னுடைய எண்ணம் அமைதியா இருந்தா தான் அமைதியாகும். சோ இன்னொன்னு, என் நான் என்ன நினைக்கிறேன்னு கூட அவங்களுக்கு தெரியும். ஏன்னா என் எண்ணம் நல்லா இருந்துச்சுன்னா அவங்க நல்லா இருப்பாங்க. சோ மேடையில இருக்கிறேன் அது ஞாபகம் இருந்துகிட்டே இருக்கணும். நீங்க நேர்ல பேசினாலும் சரி, போன்ல பேசினாலும் சரி, குழந்தை கிட்ட, அப்பா கிட்ட, மனைவி கிட்ட, ஃப்ரெண்டு கிட்ட, யாருகிட்ட பேசினாலும் இந்த நினைவு வந்துச்சுன்னா அந்த உறவு சம்பந்தப்பட்ட உணர்வு வராது, வரக்கூடாது இல்லையா? சோ நான் தனியா இருக்கிறேன், சக்தி கொடுத்துக்கிட்டே இருக்கிறேன். ராமண மகரிஷி எல்லோரும் முன்னாடியும் உட்கார்ந்துட்டு இருப்பாரு 24 மணி நேரம். சோ அது வந்து ஒரு பெரிய லிஃப்ட், தவறான எண்ணங்கள் வராம இருக்கு இல்லையா? சோ அது சோ புத்தியினால நான் அப்படியே இருக்கிறேன், எல்லாரும் முன்னாடியும் இருக்கிறேன், சக்தி கொடுத்துட்டே இருக்கிறேன், அமைதியா இருக்கிறேன், எல்லாம் கரெக்டா நடக்குது, பாபாவோட இணைஞ்சு சக்தி கொடுத்துட்டே இருக்கிறேன், எல்லாரும் முன்னாடியும் இருக்கிறேன், எல்லாரும் முன்னாடியும் இருக்கிறேன் மட்டும் சொல்லிக்கிட்டே இருங்க. எவ்வளவு பெரிய மாயால இருந்து நீங்க எப்படி தப்பிப்பீங்கன்னு தெரியும், ஏன்னா உங்களை பாத்துட்டு வேற இருப்பாங்க. மேடையில இருக்கிறவர் நமக்கு அமைதி கொடுக்கிறவரே ஆக்ரோஷமா இருக்கிறாரு, காம வயப்படுறாரு, வீண் எண்ணம் சிந்திக்கிறாரு, எவ்வளவு பெரிய அசிங்கம். சோ அந்த பயமும் உங்களை பக்காவை வச்சிருக்கும். சோ இதுதான், எல்லாரும் முன்னாடி மேடையில இருக்கு, எல்லாரும் என்ன பாத்துக்கிட்டே இருக்காங்க, ஆவலா பாத்துட்டு இருக்கிறாங்க, அடுத்து என்ன பண்ண போறோம், அடுத்து என்ன பண்ண போறோம், ஐயோ காமத்தை தூண்டக்கூடிய சிச்சுவேஷன் வந்துச்சு, கொஞ்சமாவது அவனுக்கு சலனம் இருக்குதா, எல்லாரும் பாக்குறாங்க, கோபத்துக்கு கோபம் தூண்டுற மாதிரி ஒருத்தர் வந்து பேச்சு கொடுக்குறாரு, கொஞ்சமாவது கோபம் வருதா, பாத்துட்டு இருக்கிறாங்க. சோ அப்படியே அமைதியின் சுரூபமா ஓம்போது அப்படியே ஒரு அமைதியா இருக்காங்க. அது என்னது, அந்த அமைதி ஆத்மா நினைக்கும் போதே அந்த அமைதியின் அதிர்வலைப்பார்கள். உடனே இந்த உலகத்திலே கிடையாது, செத்து போய் இருக்கிறோம், ஒளியா இருக்கிறேன், பாபா சொல்ல லைட் ஹவுஸ் நைட் ஹவுஸா இருக்கிறேன், ஒட்டுமொத்த உலகத்துக்கும் என் எதிர இருக்கிற அத்தனை பேருக்கும் சக்தி கொடுக்கறதுதான் என்னுடைய வேலை. இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, லைட் ஹவுஸ் நைட் ஹவுஸா இருந்து அன்பின் அமைதியின் அதிர்வலைய, தூய்மையின் அதிர்வலையை பார்ப்பறேன், எல்லார் முன்னாடியும் இருக்கிறோம், பண்ணி பாருங்க, செம்ம பவர்ஃபுல்லா இருக்கும். அதுல அமிர்த வேலையில பயங்கரமா இருக்கும். கூடவே பாபா இன்னைக்கு சொன்ன மாதிரி லட்சியம் சோப்பு நாராயணன் இல்லையா? கேள்வி, எந்த ஒரு மந்திரம் மிக சிறந்த மந்திரம்? பாபா கொடுத்திருக்கிற மந்திரம் எப்படி அது சிறந்த மந்திரம்? ஈஸ்வரிய மந்திரம் தான் முதன்மையானது. ஏன்னா என்ன மந்திரம் பாபா கொடுத்திருக்கிறார் மெயினா? மன்மனா பாபா நிலையா நினைவு. இதன் மூலமா தான் நரகவாசியில இருந்து சொர்க்கவாசியே ஆகிறோம். தூய்மை இல்லாத நிலையிலிருந்து தூய்மை ஆகிடும். இந்த மந்திர வித்தைய பாபா கத்துக் கொடுக்கிறார். அதுல ஒரு மந்திரம் தான் எல்லாரும் முன்னாடியும் இருக்கிறது. பாபா சொல்ற குழந்தைகளே, ஒழுங்கா ஸ்ரீமத்தை ஃபாலோ பண்ணிட்டு வாங்க, வேற எதுவும் உங்களுக்கு வேலை கிடையாது. பாபா சொல்றத அப்படியே ஃபாலோ பண்ண. ராஜாவுக்கெல்லாம் மேலான ராஜாவாகிடலாம். அப்படியே பாபா சொன்ன மாதிரி, பாபா சொன்ன மாதிரி என்னுடைய பார்வை, ஒரு ஒரு வார்த்தையும் பாபா சொன்ன மாதிரி இருக்கும். ஒரு ஒரு வார்த்தையிலும் கொஞ்சம் கூட சுயநலம் இல்லாம, காமத்தின் போதை இல்லாம, வெறுப்பு இல்லாம, பற்று இல்லாம இருக்கதா செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ராஜாவாயிடுவீங்க, ராஜாவுக்கெல்லாம் மேலான ராஜாவாயிடுவீங்க. ஆத்மாவை தூய்மைப்படுத்திக்கிட்டே இருந்தீங்கன்னா சரீரம் உங்களுக்கு தூய்மையா கிடைக்கும். பழைய மனம், உடல், செல்வம் இத எல்லாத்தையும் ஈஸ்வரிய சேவையில அப்படியே ஸ்வாஹா பண்ணிடுங்க. அதுதான் இன்சூரன்ஸ். புதுசு கிடைக்கும். இந்த மாதிரி வியாபாரம் சங்கம் யுகத்துல தான் பாபா கத்து கொடுக்கிறார். இதுல பாத்தீங்கன்னா அந்த பிராக்டிஸோட இப்படியும் பண்ணலாம். அந்த மேடையில நான் யாகம் வளர்க்கிறேன் இல்லையா, எல்லாத்தையும் ஸ்வாகா. சோ வர்ற எண்ணங்கள் எல்லாம் ஸ்வாகா. எதிர இருக்கிற நெருப்பு என்னது? பாபா நினைவு அல்லது பாபா. சோ எது வந்தாலும் டக்குன்னு பாபா கிட்ட போறோம், அந்த புள்ளிய பாக்குறோம், மறந்து போயிடுச்சு அந்த எண்ணம். அப்படின்னா இப்ப ஸ்வாகா, உங்களுக்குள்ள வர எண்ணங்கள் எல்லாத்தையும் ஸ்வாகா பண்றீங்க. நடுவுல நாள் ஃபுல்லா நடந்தது, நேத்து நடந்தது, பேசுனது, டிவில பார்த்தது எல்லாம் வரும் இல்லையா, அப்படியே ஸ்வாகா. இதுக்கு உலக நன்மைக்கா, உலக நன்மைக்கான யாகமே நாம தான் பண்றோம். சோ அதுவும் ஞாபகம் வச்சுக்கணும். சரி, தூய்மையானதான் ஆத்மா, தூய்மையானதான் அது எடுக்கிற உடல் தூய்மையா கிடைக்கும். அதுக்காக என்ன பண்ணணும், இந்த பழச அத்தனையா அர்ப்பணம் பண்ணுங்க. கடைசி யாகம் ருத்ர ஞான யாகம், உலகம் அழியும் போது பண்றோம். எந்த அளவுக்கு யாகத்துல போறீங்களோ அந்த அளவுக்கு புத்தம் புதுசா நமக்கு கிடைக்கும், பல மடங்கு கிடைக்கும். சங்கம் யுகத்துல மட்டும்தான் இந்த யாகம் அல்லது வியாபாரம் கத்துக் கொடுக்கிற, பழசெல்லாம் புதுசா மாத்திர வியாபாரத்தை கத்துக் கொடுக்கிற பாடல். இன்னைக்கு மனுஷன் இருட்டுல மூழ்கி கிடக்கிறான். ஓம் சாந்தி. நீங்க பாட்டை கேட்டீங்க, ஒரு புறம் முழு உலகம் பக்தியில இருக்கு, குழந்தைகளாக நீங்க மட்டும்தான் ஞான மார்க்கத்துல இருக்கிறீங்க. அவங்க பக்தின்ற படியில ஏறிக்கிட்டே இருக்கிறாங்க, நீங்க ஞானன்ற படியில ஏறிக்கிட்டே இருக்கிறீங்க. பக்தின்ற ஏனில ஏறதுல இருந்து இறங்கிட்டீங்க. ஏன்னா குழந்தைங்களுக்கு தெரியும், பாதி கல்பம் பக்தின்ற படியில ஏறணும். எந்த அளவுக்கு பக்தின்ற படியில ஏறாங்களோ அந்த அளவுக்கு தாழ்ந்த நிலையத்தான் அடையறாங்க. பின்னர் எந்த அளவுக்கு ஞானன்ற ஏணிப்படியில ஏறாங்களோ அந்த அளவுக்கு சத்கதி அடைவாங்க. பக்தி முதல்ல அவிபச்சாரியாக இருந்தது, பின்னர் விபச்சாரமாக அதாவது பலரை வணங்கும் நிலையாக மாறிடுச்சு. பிறகு முற்றிலும் குருட்டு நம்பிக்கையில போயிடுறாங்க. கொஞ்சம் கூட புரிஞ்சுக்கல, நாங்க கார் இருள இருக்கிறோம்னு பாடுறாங்க. சத்குரு இல்லாத காரணத்தினால கார் இருளா இருக்குது. இங்க ஏராளமான குருக்கள் இருக்கிறாங்க, ஆனா உண்மையான குரு யாரு? சாது, சன்னியாசி, மகாத்மாக்கள், பக்தர்கள் எல்லாருமே இறைவனை நினைச்சு சாதனை பண்றாங்க. சாஸ்திரம், வேதம், உபநிடதம் எல்லாம் படிக்கிறாங்க. இருந்தாலும் சொல்றாங்க, பகவான் எப்ப வருவாரோ அப்பதாங்க நமக்கு சத்கதி கிடைக்கும்னு. சத்கதியின் வல்லல் பதித்த பாவனன். இப்ப குழந்தைகளுக்கு நீங்க வெளிச்சத்துல வந்திருக்கிறீங்க, பதித்த பாவன் தந்தைய தெரிஞ்சிருக்கிறீங்க, அவரை கரெக்ட நினைவும் செய்யறீங்க. எந்த அளவுக்கு குழந்தை அப்பாவை பாபாவை நினைக்குதோ, ஞானத்தை தாரணை செய்யுதோ, இந்த அளவுக்கு தனக்குள்ள இருக்கிற அறியாமைன்ற இருள் நீங்கிடும். ஏன்னா ஒரு பாபா மட்டும்தான் நம்மள வெளிச்சத்துக்கு அழைச்சிட்டு போறவர். அதனாலதான் சத்குரு ஞானம்ன்ற மையை கொடுத்தார் அப்படின்னு பாடி இருக்கிறாங்க. இது கண்ணுக்கு போடுற மை கிடையாது, இது ஞான விஷயங்கள். ஞானத்தின் கூடவே யோகாவும் இருக்குது. இப்ப குழந்தைங்களுடைய புத்தியின் தொடர்பு நிராகார பரமபிதா பரமாத்மாவோட இருக்கு, ஆனா நீங்க வரிசை கிரமமாகத்தான் இருக்கிறீங்க. ஒட்டுமொத்த உலகமும் எங்க இருக்கு? பக்தி மார்க்கம், பக்தின்ற யோனியிலேயே இருக்கு. ஏற மாதிரி இருக்கான, உண்மையில எங்க போகுது? கீழே இறங்கி போகுது. இது மாதிரி எஸ்கலேட்டர், ரயில்வே ஸ்டேஷன்ல எஸ்கலேட்டர் இருப்பாங்களே, அந்த படி அப்படியே நவரும். ஒரு படிக்கட்டு இறங்கும், ஒரு படிக்கட்டு ஏறும், ஒரு படிக்கட்டு இறங்கும். நீங்க இறங்குற படிக்கல எவ்வளவு ஏறினாலும் என்ன ஆகும்? இறங்கிட்டே தான் வருவீங்க. அதே மாதிரிதான் இங்கேயும் பக்தின்ற படிக்கட்டு ஏற ஏற என்ன ஆகுது? இறங்கிக்கிட்டே இருக்கிறீங்க, அந்த அளவுக்கு தாழ்ந்த நிலையை அடைஞ்சுக்கிட்டே இருக்கிறீங்க. ஏன்னா அது இறங்குற படிக்கட்டு பார்த்து. ஆனா ஞானம்ன்ற படிக்கட்டு ஏறும் படி, அதுவும் ஏறுது. இது இல்லாம நீங்களும் ஏறீங்க, இன்னும் ஃபாஸ்டா வேற போயிடுவீங்க. எந்த அளவுக்கு இதுல வேகமா ஏறீங்களோ அந்த அளவுக்கு சத்கதி அடைவீங்க. தானாக போது பாத்துக்கலாம் அப்படின்னா லேட் ஆயிடும், அதுக்கு முன்னாடி ஓடணும் இல்லையா? ஏன்னா இதுல நிறைய தடை வேற இருக்குது. ஏன் இறங்குற படிக்கட்டுலதான் நிறைய கூட்டம் இருக்குது, அதை பார்த்தனா இதுதான் ரைட்டோ வந்துட்டு அந்த பக்கம் ஓடிடுறாங்க. ரொம்ப அவசரம். பக்தி முதல்ல அவ்விபச்சாரமா இருந்தது, அதாவது விபச்சாரத்துக்கு ஆப்போசிட். விபச்சாரம்னா என்ன அர்த்தம்? பல ஆண்களோடு தவறான தொடர்பு, பல ஆண்களை நினைக்கிறது, பல பெண்களை நினைக்கிறது. சோ விபச்சாரம்னா காமத்துல விழுறது மட்டும் கிடையாது. இயேசு சொல்றாரு இல்லையா, ஒரு பெண்ணை நீ இச்சையா பார்த்தாலே விபச்சாரம் தான். அப்படி பார்த்தா இன்னைக்கு எல்லா ஆண்களும் பெண்களும் விபச்சாரத்துலதான் இருக்கிறான். அந்த மாதிரி இல்லாம அதே மாதிரி பக்தியும் இப்ப விபச்சாரமா இருக்கு. இந்த கோயிலுக்கு போறான், அந்த கோயிலுக்கு போறான், எல்லா மதத்துக்காரனும் எல்லா கோயிலுக்கும் போறான், இது ஒரு பெருமை நினைச்சுக்கிறான். விபச்சார பக்தி, கடவுள் ஒருத்தர் தானே, இதெல்லாம் பாக்குறவங்க எல்லாம் கடவுளா? மனைவி ஒருத்தி தானே, பாக்குற பொண்ணெல்லாம் உன் மனைவியா? அதான் பாபா சொல்றாரு, அவ்விபச்சாரம் ஒரு சிவனை மட்டும் நினைத்த தூய்மையான பதிவிரதை பக்தி இருந்துச்சு, இன்னைக்கு விபச்சார பக்தி ஆயிடுச்சு. சிவனையும் வணங்குறாங்க, கிருஷ்ணரையும் வணங்குறாங்க, ராகவேந்திரரையும் வணங்குறாங்க, கல்லையும் வணங்குறாங்க, மண்ணையும் வணங்குறாங்க, அப்படியே மசூதிக்கு போறாங்க, சர்ச்சுக்கு போறாங்க. விபச்சார பக்தி ஆயிடுச்சு, குறிச்ச நம்பிக்கையில இருக்கிறாங்க, புரிஞ்சுக்காம அத வேற பெருமையா சொல்லிக்கிறாங்க. ரொம்ப சொல்ற நாங்க கார் இருள இருக்கிறோம்னு புரிஞ்சுக்கிறாங்க, பாடுறாங்க. சத்குரு இல்லாததுனால கார் இருள இருக்குது இருக்கிறாங்க. அப்ப பாபா கேக்குற, நிறைய குரு இருக்கிறாங்களே, அப்ப ஏன் கார் இருள இருக்கிற? அப்ப உண்மையான குரு அங்க இல்ல, அதனால கார் இருள இருக்கு. எல்லாமே போலி குருக்கள் தான். போலி சாமியார் பண்ண சாமியார்னாலே போலிதான் இல்ல. கடவுளை பத்தி அவங்களுக்கு தெரியாது. அவன் வந்து ஒரு பாலியல் பலாத்காரம் பண்ணாதான் போலி சாமியார் இல்ல, சாமியார்னாலே போலிதான். ஏன்னா அவங்க யாருக்குமே உண்மைக்கு தெரியாது. உண்மையான குரு கிடையாது, போலி குருக்கள் தான். இத்தனை குரு இருந்தாலும் சாது சன்னியாசி இருந்தாலும் எல்லாரும் அந்த இறைவனை நினைச்சுதானே நினைவு செய்யறாங்க. அப்ப அவங்களுக்கு கடவுளை தெரியலன்னு தான் அர்த்தம். அவங்க கடவுள் கிடையாது, குரு கிடையாதுன்னு தான் அர்த்தம். இத்தனை வேத சாஸ்திரங்கள் படிச்சாலும் கடவுள் வந்தாதான்ப்பா இதுக்கு ஒரு விமோச்சனம் கிடைக்கும்ன்றாங்கன்னா, அப்ப கடவுளுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு நிரூபணம் ஆகுது இல்ல. அப்ப சத்கதி விமோச்சனம் கொடுக்கிற வல்லல் யார்? எல்லோரையும் தூய்மையாக்கக்கூட அந்த பதித்த பாவனன் தான். அவரு கிட்ட வந்துட்டோம், அவர் வெளிச்சத்துல வந்துட்டோம், அவருடைய வழி தெரிஞ்சுக்கிட்டோம், அவரும் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். தெரிஞ்சுக்கிட்டு அவரை நினைவு சேரும், எந்த அளவுக்கு நினைவு சேருமோ எந்த அளவுக்கு அவர் கொடுக்கற ஞானத்தை உள்ளுக்குள்ள ஆழமா பதிய வச்சு புரிஞ்சு நடந்துக்கிறோமோ அதுதான் தாரணைன்றது. எந்த அளவுக்கு தாரணை பண்றோமோ அந்த அளவுக்கு அறியாமைன்ற இருட்டு நீங்கிடும். அந்த அளவு அறியாமைன்ற இருட்டு நீங்கிடும். பாபாவை நினைவு சேரும், நினைவுலதான் தடை ஏற்படுத்துன்றார். அப்பதான் அழகானவங்க வருவாங்க அல்லது நினைவு வரும். அப்ப ஞானத்தை சுத்தம் பாபா சொல்றாரு. எங்க உட்கார்ந்துட்டு இருக்கிற, எதுக்கு உட்கார்ந்துட்டு இருக்கிற, யோகத்துல உட்கார்ந்துட்டு இருக்கிற, தடை வரும். விஸ்வாமித்திரனுக்கு தான் தடை வரும். உலகத்தின் நண்பன் நீதான், உலகத்துடைய நன்மைக்காக நீ தவம் கிடக்கிற ஞாபகம் வச்சுக்கோ. எதுக்காக யோகத்துல இருக்கிற ஞாபகம் வச்சுக்கோ, உலகத்தை சொர்க்கமாக்குற தடை வரும். அனைத்து எண்ணங்களும் எதிரில் வரும், அனைவரும் மாயையே அப்படின்ட்டு மீண்டும் உங்களுடைய புத்தி உலக மேடையில நான் இருக்கிறேன், உலக நன்மைக்கு அதிர்வலை பார்க்கிறேன், பாபாவை நினைக்கிறேன், இத மறக்கிறேன் அப்படின்ற ஞானத்தையும் போடணும். அப்ப என்ன ஆகும், வெளியில இருக்கிற பொய்மான் உண்மைன்னு நம்பின அறியாமை நீங்கிடும். எந்த அளவுக்கு ஞானத்தை தாரணை செஞ்சு அப்பா நினைவுல இருக்கிறோமோ. ஏன்னா பாபா கொடுக்கற ஞானம் மட்டும்தான் உங்களை வெளிச்சத்துக்கு அழைச்சிட்டு போகும். வெளிச்சத்துக்கு அழைச்சிட்டு போறவர் அவரு தான். அதனாலதான் ஞான குருடர்களுக்கு சத்குரு ஆகிய சிவபாபா ஞானம்ன்ற மைய போட்டு கண்ணு திறந்தாரு அப்படின்னு சொல்லிருக்கிறாங்க. கண்ணுக்கு போடுற ஸ்தூல மைய சொல்லல, ஞான விஷயம் இது. ஞானம் மட்டும் இல்ல, யோகாவும் இருக்கு, நினைவும் பண்ணணும். கண்டிப்பா முரளி கேட்கணும், யோகமும் பண்ணணும், ரெண்டுமே இருக்கு. முரளி இல்லாம யோகா பண்ணாலும் ஒண்ணுமே பண்ண முடியாது. யோகாவே இல்லாம வெறும் முரளி பச்சாலும் அந்த அளவுக்கு எப்படியும் நீங்க முரளி ஆழ்ந்து பச்சா யோகம் தான் பண்ணி நீங்க அழைச்சிட்டு வந்துடும். பட் மேலோட்டமா முரளி மட்டும் அப்படியே கடகட இன்னைக்கு நான் பச்சம் பச்சனும் ஒண்ணுமே யூஸ் இல்லாம போயிடும். ஆனா முரளி ரெகுலரா படிக்கிறவங்க யோகா பண்ணாம இருக்க முடியாது. சரி, கரெக்டா புரிஞ்சு படிச்சா. இப்ப குழந்தைங்களுடைய புத்தியின் தொடர்பு அந்த நிராகார பரமபிதா பரமாத்மாவோட இணைஞ்சிருக்குது. எல்லாரும் பக்காவா புத்தி இணைச்சிட்டாங்களான்னு இல்ல, வரிசைக்கிரமம் இருக்குது. எந்த மனுஷனுக்கும், உங்களை தவிர வேற எந்த மனுஷனுக்கும் பரமபிதா பரமாத்மாவோட தொடர்பே இல்லை. அவங்க இயேசு சொன்ன வழி, நபி சொன்ன வழி, குருமார்கள் சொன்ன வழிதான் போயிட்டு இருக்கிறாங்க. தர கடவுளோட இணையிறது அப்படின்னு கடவுள் தான் சொல்றாரு, அது தெரியாது. அதனால யாருக்கிட்டையும் இறைவனோட தொடர்பு இல்லை. நீங்க கூட பாபாவிடம், முக்திதாமத்திடம், ஜீவன் முக்திதாமத்திடம் நினைவு ஈடுபடுத்த வேண்டியதா இருக்குது. அப்பாவையும் நினைக்கணும், ஆஸ்தியும் நினைக்கணும். பாபா கொடுக்கிற ரெண்டு ஆஸ்தி, சொர்க்கமும் ஆஸ்தி தான், முக்தியும் ஆஸ்தி தான், முக்தி ஜீவன் முக்தி. சோ பரந்தாமத்தையும் நினைக்கணும், அங்க போயிட்டு சொர்க்கத்துக்கு வர போறான், அதையும் நினைக்கணும். சோ இன்னைக்கு பிராக்டிஸ் வந்து அந்த மேடையில இருந்து பார்த்தோம் பாத்தீங்களா, அப்ப அதே டக்குன்னு அப்படியே பரந்தாமத்துல நினைக்கலாம். சோ பரந்தாமத்துல நானும் பாபா இணைஞ்சிருக்கிறோம், சுத்தி இருக்கிற ஆத்மாக்கள். சோ அப்படியே மம்மா வந்து அப்படிதான் நினைவு செய்வாங்க, பரந்தாமத்துல எல்லா ஆத்மாவோட நினைவு செய்வாங்க. சோ அங்கதான் நினைச்சிட்டு போறோம், அப்படியே சத்தியகத்தை நினைவு செய்யலாம். அப்படியே எல்லோரும் பிரஜைகளா என் முன்னாடி இருக்கிறாங்க, நான் ராஜாவா வீட்டுல இருக்கிறேன். சோ சத்யுகத்துல நான் ராஜாவா இருந்தாலும் எல்லோருக்கும் தூய்மையின் அதிர்வலைகளை பரப்பிட்டே இருக்கிறேன். பரந்தாமத்துல ஒலி புள்ளியா எல்லாரும் பார்த்தாலும் அவங்களுக்கு தூய்மையின் அதிர்வலைகளை பரப்பிட்டே இருக்கிறேன். இந்த ஸ்தூல உலகத்துல மேடையில இருந்தும் எல்லோருக்கும் தூய்மையின் அதிர்வலைகளை பரப்பிட்டே இப்ப இந்த பிராக்டிஸ் நாள் என்ன ஆகுது, முக்தி தாமத்தையும் நினைக்கிறீங்க, ஜீவன் முக்தி தாமத்தையும் நினைக்கிறீங்க, அப்பாவும் நினைக்கிறீங்க. ஏன்னா ரெண்டு பேரும் இணைஞ்சு இருக்கிறன்ற அந்த உணர்வு இருக்கும். இப்ப பிரம்ம பாபா உடல்ல வந்து சிவபாபா பேசுறாருன்னா அவர் என்ன பேசுறாருன்னு கேட்கறதுலதான் பிரம்ம பாபா கவனமா இருக்கணும். அவரு நினைக்கிறது டெஸ்ட் இருந்தா அவர் பேசுறது கேட்காம போயிடும். அந்த மாதிரி நம்ம பாபாவோட இணைஞ்சு இருக்கிறோம்னா பாபாவை பேச விடுங்க, பாபாவை பார்க்க விடுங்க. இப்ப பாபா எப்படி பார்ப்பாரு? ஏன்னா பாபா கிட்ட வந்துதான் நாம கத்துக்கணும், நம்ம கிட்ட வந்து பாபா கத்துக்க போறது கிடையாது. சோ அப்ப அவரைதான் எல்லாமே பண்ணணும், நீங்க அமைதியா பாத்துட்டு அவ்வளவுதான் சாட்சியா. நீங்க முக்தி அடையணும்னு நினைச்சாலும் சரி, ஜீவன் முக்தி அதாவது சொர்க்கத்துக்கு போகணும்னு நினைச்சாலும் சரி, உங்க நடத்தை தெய்வீகமானதா இருக்கணும். ஆனா எல்லாருடைய நடத்தையும் இப்ப அசுரத்தனமா தான் இருக்குது. அங்க பேசுறது இல்லையா, ஒண்ணு ரஃபா பேசுறது, இன்னொன்னு நக்கலா பேசுறது, ரெண்டுமே என்ன பண்ணும், துக்கம்தான் கொடுக்கும். ஏன்னா அந்த மாதிரி மீடியா ஆயிடுச்சு இல்லையா, நக்கலா பண்றது புத்திசாலித்தனம் அந்த மாதிரி காட்டிடுச்சு. அதான் பாபா சொல்றாரு அசுரத்தனமான நடத்தை இருக்குது. ஆனா நீங்க இறைவன் இருக்கக்கூடிய பரிணாமத்துக்கு போனாலும், இறைவன் உருவாக்குன சொர்க்கத்துக்கு போனாலும், இறைவனுக்கு சமமான தெய்வீக நடத்தை இருக்கணும். பரமபிதா பரமாத்மாவுடைய குணங்களின் மகிமை பாடுறாங்கல்ல, அப்ப என்ன மாதிரி குணம், அன்பே சிவன்றாங்களே, அப்ப அன்பு அன்பு நிறைந்த குணம். மனித சிருஷ்டியின் விதை ரூபமா இருக்கிற சத்தியமானவரா இருக்கிற சைத்தன்யமானவரா இருக்கலாம். சோ இதை நம்ம யோகா பிராக்டிஸ் இருக்கும்போது இதை சொல்லலாம், பாபா மனித சிருஷ்டின் விதையா இருக்கிற நான் பக்கத்துல இருக்கிறேன், விதையோட இணைஞ்சு இருக்கிறேன். விதையில ஒரு பிரச்சனை ஒட்டுமொத்த மரத்தையும் தாக்கும். சோ அப்ப விதை தூய்மையா இருக்கணும். அதே மாதிரி பாபா சத்தியமானவரா இருப்பார், உண்மை மட்டும்தான் வரும் அவர் வாயில இருந்து, என் வாயில அப்படித்தான் வரும் இல்லையா. அப்புறம் இதுவும் யோசிக்கலாம், 84 திருவன் வயசா எடுத்திருக்கிறேன், இழந்த அந்த ராஜ்யத்தை அடையிறதுக்கு உட்கார்ந்துட்டு இருக்கேன், என்னுடைய சகோதர ஆத்மாக்களுக்கு ராஜ்யத்தை பெற்று தருவதற்கு உட்கார்ந்துட்டு இருக்கிறேன். இந்த நினைவு இருந்துகிட்டே இருக்கும். ஆனந்த கடலா, ஞான கடலா, தூய்மை கடலா இருக்கிறாரு, நிரந்தரமா இருக்கிறார். சூப்பர் இல்லையா, நிரந்தரமா ஆனந்த கடல், நிரந்தரமா தூய்மை கடல், நிரந்தரமா ஞான கடல். ஒரு வினாடி கூட அஞ்ஞானி மாதிரி நடத்தை அவருக்கு இருக்கு, ஒரு வினாடி கூட சோர்ந்து போறது அவர்கிட்ட இருக்கு. தாதி உடம்பு வேணா சோர்ந்து, அந்த சோர்ந்து போன தாதி உடல்லயும் பாபா வரும்போது அப்படியே முகம் ஜொலிக்குது பாருங்க, சோர்வு இருக்குதா பாபாவுக்கு? இதுக்கு முன்னாடி எல்லாம் விடிய விடிய பாபா பேசிருக்கிறாரு, சோர்வு இருக்குதா பாபாவுக்கு? தினம் தினம் பேசிருக்காரு, சோர்வு இருக்குதா பாபாவுக்கு? யோசிச்சு பாருங்க, எல்லாருக்கும் லீவ் இருக்கு, பாபாவுக்கு லீவ் கிடையாது, நமக்கும் லீவ் கிடையாதுன்றது. சோ அப்படி நாம இருக்கணும், ஆனா நிரந்தரமா 5000 வருஷமும் பாபா அப்படிதான் இருக்காரு, ஆனா நம்ம 5000 வருஷமா அப்படி இருக்கிறது கிடையாது. சோ அதுதான் அந்த சதான்ற வார்த்தை தான் கடவுளுக்கு நமக்கும் இருக்கு. சதா சிவம், சதா சச்சித் ஆனந்த சுரூபமானது, நாம சதா கிடையாது, எப்பவும் கிடையாது, இப்பதான். அல்லது சத்யுகம் திரேத்த யுகம் வரைக்கும் இருக்கும், அவ்வளவுதான், துவாபரகத்துல இருந்து இறங்கிடும். அதனால பாபாவுடைய இந்த ஆனந்த கடல், ஞான கடல், தூய்மை கடல்ன்ற பதவி நிரந்தரமானது, அழிவற்றது. மனிதர்கள் தற்காலிகமா, அதனாலதான் மாஸ்டர் ஞான கடல் அப்படின்னு சொல்றோம். மனிதர்களுக்கு இந்த மாதிரி அழியாத பதவி இருக்க முடியாது. நீங்க கூட ஞான கடல, தூய்மை கடலா ஆகுறீங்க, அதுவும் ஒரு சிலர் தான் ஆகுறீங்க. பாபா குழந்தைங்களே ரொம்ப கம்மி தான், அந்த கம்மியிலும் ஒரு சிலர் தான் பாபா சமமா ஆகுறான். பாபா சொல்றாரு நான் எல்லையற்றவன், என்னுடைய குணங்கள் எல்லையற்ற இருக்கும். 5000 வருஷம் பாத்தீங்கன்னா ஃபுல்லா இருக்கும், ஒவ்வொரு கல்பத்திலயும் அதே குணம் இருக்கும். ஆனா நீங்க எல்லையற்றவன ஆக முடியாது, அப்படி ஆயிட்டீங்கன்னா விளையாட்டே நடக்காது, நீங்க சுகமாவே இருப்பீங்க, துக்கத்துக்கு வரவே முடியாது. துக்கத்துக்கு வரும்போதுதான் மற்ற தர்மத்தை ஆத்மாக்களே வரும், அப்ப இந்த விளையாட்டே நடக்காது, அப்ப பாபா வர வேண்டிய அவசியம் இல்லாம போயிடும். அதனால நீங்க நிரந்தரமா உயர்ந்த நிலையில நிலைச்சிருக்க முடியாது, 21 பிறவிக்கு மட்டும் உயர்ந்த நிலையில இருக்க முடியும். அதுதான் 21 தலைமுறையினும் மகிமைப்படுகிறோம். இப்ப நிறைய சித்த வைத்தியத்துல கூட 21 நாள் சாப்பிடுங்க அதெல்லாம் பாத்தீங்கன்னா இதை வச்சு வர்றதும். நீங்க என்னைக்குமே அதாவது நிரந்தரமா தூய்மை கடல், அன்பு கடல், ஆனந்த கடலா ஆகிறது விதி கிடையாது. நான் தான் எப்பவுமே தூய்மையா இருக்கிறேன், பரந்தாமத்துல வசிக்கிறேன், என்கிட்ட ஞானம் தூய்மை இருக்குது, நீங்கள் அதை மறந்துடுறீங்க. இந்த சமயம் பாபா வந்து குழந்தைங்களுடைய அஞ்ஞான இருள கார் இருள அகற்றி ஞானத்தினாலையும் யோகத்தினாலையும் தூய்மையினாலும் நிரம்பியவராக நம்மள ஆக்குற. தப்பெல்லாம் ரைட்டு நினைச்சிட்டோம், எல்லாமே தலைகீழ். ஒரு சினிமா பாட்டு வரும், தலைகீழா பிறக்கறான் தலைகீழா நடக்கிறான் அப்படின்னு. அந்த மாதிரிதான் அது. உங்களை யோகியாகவும் ஞானியாகவும் தூய்மையானவராகவும் ஆக்குறதுக்காகவே நான் பரந்தாமத்துல இருந்து வந்திருக்கிறேன். இத பாபாவை தவிர வேற யாரும் சொல்ல முடியாது. யாராவது சொல்ல முடியுமா நான் பரந்தாமத்துல இருந்து வந்திருக்கிறேன்ட்டு? இது பைபிள்ல பாத்தீங்கன்னா என்னை பிதா அனுப்பினார் அப்படின்னு இருக்கும். உடனே மக்கள்லாம் என்ன லூஸ் சட்டம் பிதா அனுப்பினார், இவங்க அப்பா அம்மாவை தான் நமக்கு தெரியுமே, அங்கதான் அவங்களுக்கு தானே பிறந்தான் அப்படின்னாங்க. ஆனா உள்ள பேசுறது கிறிஸ்த ஆத்மா இல்லையா? சோ நான் பரந்தாமத்துல இருந்து வந்து உங்களை எனக்கு சமமா தூய்மையாக்குறேன், என்ன நினைங்க அப்படின்னு வேற யாரும் சொல்ல முடியாது. யாராவது சொல்ல முடியுமா இல்லையா? கிறிஸ்து வந்து என்ன நினைங்கன்னு சொல்ல, பிதாவை நினைங்கன்னு தான் சொன்ன. தந்தையாகிய என்னை நினைவு செய்யுங்கன்னு யாராவது சொல்ல முடியுமா? சூப்பர்ல, பைபிள்ல ஒரு இடத்துல கூட தந்தையாகி என்னை நினைவு செய்யுங்கன்னு போட்டுல, பரம பிதாவை நினைவு செய்யுங்கன்னா இருக்கும். பரிசுத்த போதகரே அப்படின்னு அவர் இயேசு கிறிஸ்துவ பார்த்து ஒருத்தர் கேட்கும் போது, நீங்க எப்படி என்ன பரிசுத்த போதகன்னு சொல்ல முடியும், பிதாவை தவிர ஒருவனும் பரிசுத்தமானவன் கிடையாது, அப்ப தானும் பரிசுத்தமானவன் கிடையாதுன்னு சொல்றாரு. அமாவாசை தந்தையாகி என்னை நினைவு செய்யுங்கன்னு எந்த சாது சன்னியாசி மத ஸ்தாபகர்களும் சொன்னது கிடையாது, சொல்லவும் முடியாது. ஆனா நம்ம சன்னியாசிகள் தன்னையே பரமபிதா பரமாத்மான்னு சொல்லிக்கிறாங்க, இருந்தாலும் நான் பரந்தாமத்துல இருந்து வந்திருக்கிறேன்னு சொல்ல முடியுமா? இல்ல நான் டேரக்டா மேல இருந்து வந்தேன்னு சொல்ல முடியுமா யாராலையாவது? சொல்ல முடியாது. நான் பரந்தாமத்துல இருந்து வந்திருக்கிறேன் என்ன நினைவு செய்யுங்கன்னு யாரும் இந்த மகா வாக்கியத்தை சொல்ல முடியாது. பாபா தான் சொல்ல முடியும். பாபா சொல்றாரு, நான் உங்களை ராஜாவுக்கெல்லாம் மேலான ராஜாவாக்குறேன். முந்தைய கல்பத்துல யாரு நான் சொன்னதை அப்படியே கேட்டு அந்த மகாராஜாவா ஆனாங்களோ அவங்க தான் இப்பவும் ஆவாங்க. ஏன்னா நமக்கு தெரியும், கண்ணு முன்னாடி பாக்குறோம், பாபா சொல்றது கேட்டு அப்படியே பரிசுத்தமா எத்தனை குழந்தை ஆகுது, எத்தனை குழந்தை மீண்டும் மீண்டும் அழுக்காகிட்டு இருக்குதுன்ட்டு. அழுக்கான ஆடைகளை பாபா சுத்தம் செய்யற, ஆத்மான்ற அழுக்கான ட்ரெஸ் சுத்தம் பண்ற. ஆத்மாதான் அழுக்காகுது, அதனால அந்த ஆத்மாவுக்கு தான் பாபா புரிய வைக்கிறார், உங்களை மாயை ரொம்ப அழுக்காக்கிடுச்சு. ஒரு பிறவியின் பேச்சு இல்ல இல்லையா? இப்ப இன்னைக்கு பிராக்டிஸ்ல வந்து பாத்தீங்கன்னா உங்க வீட்டுல பிராமண பரிவாரத்துல தேவையற்ற விஷயங்கள் வரும், உங்களுக்கு துக்கம் கொடுக்கலாம், அந்த டைம் டக்குன்னு நான் எல்லாரும் முன்னாடியே இருக்கிறேன், அதுவும் நினைக்கணும். கூடவே அந்த நேரத்துக்கு உங்களை அப்படியே லேசாக்குறதுக்கு என்னென்ன ஞான பாயிண்ட் அதை எடுத்துட்டு வரணும். சோ அதுல என்ன ஞான பாயிண்ட், அந்த ஆத்மாவுடைய நடிப்பு நடிக்குது, அதுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. 5000 வருஷத்து நாடகத்துல பதிவானது நடிக்குது, டிராமாவை நான் பாக்குறேன், நான் எதுக்கு டென்ஷன் ஆகணும், நான் அமைதிப்படுத்துறேன். அவங்களை அமைதிப்படுத்துறது என்னுடைய நடிப்பு அப்படின்றது மைண்ட்ல இருந்துகிட்டே இருக்கும். பாபா சார் ஆத்மாவுக்கு புரிய வைக்கிறார், ஆத்மா தானே அழுக்க வச்சு ஆத்மாவை தான் துவைக்கிறார். ஏன்னா மாயை ஆத்மாவை தான் அழுக்க வைக்கிச்சு, ஒரு பிறவியில பல பிறவி அழுக்காக்கிச்சு, ஆனா இந்த ஒரே பிறவியில ஆத்ம தூய்மை ஆகணும், வேற வழியே கிடையாது. அதனால லட்சியன்ற சோப்பு கொடுக்கிறார், உன் ஆத்மாவை நீ தூய்மைப்படுத்த, நாராயணன் ஆகணும், அதுதான் அந்த லட்சியம். எத்தனை தடவை நான் நாராயணன் நாராயணன்ற உணர்வு இருக்குதோ தச்சிடுவீங்க, என்னை நினைவு செய்யுங்க, உங்களுடைய ஆத்மா மங்கள் ஆயிடுச்சு, பிரகாசம் போயிடுச்சு, நினைக்க நினைக்க ஆத்மா மீண்டும் பிரகாசம் ஆயிடும், தூய்மை ஆயிடும். ஏன்னா பல பல ஜென்மமா அழுக்காயிருக்கு, அதை தூய்மை ஆக்கணும். அதனால பாபா சொல்றார் என்ன நினைவு செய்யுங்க, நினைவு கத்து கொடுக்கிறார், ஞாபகப்படுத்துறார். சொர்க்கத்துக்கு அனுப்பி வச்ச ஞாபகம் இருக்குதா, எழுந்திரி, நீ யாரு ஞாபகம் இருக்கா, அந்த மாதிரி மாய அப்படியே பிளாட் ஆகிட்டான். நல்லா தண்ணி அடிச்சவன் தண்ணிலே மறந்து தாக்கடையில விழுந்து கிடக்குற மாதிரி கிடக்குறோம், எழுப்புறாரு. காமத்துல மூழ்கி கிடைக்கிறியா, காமம்னா என்னன்னே தெரியாம புல் கண்ட்ரோல்ல உன்னுடைய கர்மேந்திரியங்கள் பஞ்ச தத்துவம் அனைத்தையும் வச்சிருந்த ஞாபகம் இருக்குதா, எழுந்திரி ராஜா, நீ அடிமையாகி கிடக்கிற எழுந்திரி என்ற மாயை அழுக்காக்கிடுச்சு. உங்களை சொர்க்கத்தின் எஜமானராக்க வந்திருக்கிற பிரம்மா உடல்ல வந்திருக்கிற இந்த ஞானத்தை, சொர்க்கத்தின் எஜமானரா ஆக்க வேண்டிய ஞானத்தை கத்து கொடுக்கிறேன். முக்கியமான ஞானம், சொர்க்கத்தின் எஜமானரா ஆகிறதுக்கு உனக்கு மிகப்பெரிய தடையா வர்ற அந்த தேகத்தையும் தேக உணர்வையும் தேகத்தின் உறவுகளையும் சுத்தமாக மறந்து தந்தையாக என்ன மட்டும் நினைவு, தேகன்றதே மறந்துடுவோம், பார்க்கும் போதெல்லாம் ஆத்மா தான் தெரியும். சோ அப்ப இந்த மேடையில வெறும் ஒலி தான் தெரியுது, ஒலி ஒலி, ஆத்மா நடிக்குது, ஆத்மா நடிக்குது, உடலே உங்களுக்கு தெரியவிடா, அந்த ஆத்மாவுடைய நடிப்பு இந்த டைம் கார்டு, அது மாறி மாறி நடிக்கும். ஆரம்பத்துல சதோபிரதான நடிப்புல நடிச்சது, தண்ணி அடிச்சுட்டு பிணாத்துறாங்க அந்த மாதிரி மதிமயங்கி பேசுறாங்கன்னு நினைக்கணுமே தவிர அது அவங்களுடைய ஒரிஜினல் குணம் கிடையாது. அவங்க நடிப்பை பாக்குறதும் நம்ம வேலை கிடையாது, நாம அப்பாவை நினைக்கிறேன், அப்பாவை தவிர எனக்கு எதுவுமே ஞாபகம். அந்த மாதிரி நினைவு செய்யுங்க, சொர்க்கத்தின் எஜமானன் ஆயிடுவீங்க. அப்பா நானு நடக்கிற நாடகம் அனைத்தும் கரெக்டா நடக்குது, அப்புறம் எதை பத்தி கவலைப்பட போறேன், எல்லாமே என் நன்மைக்காக தான் இருக்கு, அப்புறம் எதுக்கு கவலைப்படணும், எதுக்கு பதறணும். அப்படி பாபாவை நீங்க நினைச்சீங்கன்னா ஆத்மா சுத்தமாய் அப்படின்னு பாபா ஆத்மா கிட்ட பேசிட்டு இருக்கிறாரு பாருங்க. பாபா உடல் உணர்வுலே வராதவரு, பட் ஆத்மா கிட்ட பேசுறன்னு வார்த்தை வருதுனால என்ன அர்த்தம், ஆத்மாவை பார்த்து பேசுறதுனால வருது. இப்ப நம்ம கூட கேட்கலாம், மத்தவங்க நம்ம கிட்ட பேசிட்டு இருந்தாங்கன்னு, பிரதர் நீங்க ஆத்மா கிட்ட தானே பேசிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு என்ன அர்த்தம், ஆத்ம உணர்ல இருந்து ஆத்மாவை பார்த்து பேசுறீங்களா இல்ல உடல் நினைச்சு பேசுறீங்களா, அவங்க பாரு போடும். இந்த மாதிரி நீங்க கேள்வி கேட்கறது நீங்க எந்த அளவுக்கு இந்த பிராக்டிஸ்ல ஆழமா இருக்கீங்கன்றது புரியும். பேசிட்டு இருக்கும்போது நடுவில் நடுவில் அப்படி கேட்கலாம், அல்லது நான் ஆத்மாவை பார்த்து பேசிட்டு இருக்கிறேன், ஏன்னா இதுலதான் நன்மை, உங்களுக்கும் சரி உங்க கூட பேசுறவங்களுக்கும் சரி. உங்களுக்கு எதிர்காலத்துல புத்தம் புது உடல் கிடைக்கும், ஏன்னா அங்க இருக்கிற தத்துவமும் சதோப்பிரதானமா ஆயிடும். ஆனா அதுக்கு அடிப்படை காரணம், இப்ப நீங்க பாபாவை நினைத்து ஆத்மாவை தூய்மையாக்கி அந்த தத்துவத்தையும் தூய்மை ஆக்குறதன் அடிப்படையில தான் அது நடக்குது. உங்களுக்கு தூய உடல் எப்படி கிடைக்குது, நீங்க எந்த அளவுக்கு பஞ்ச தத்துவத்தை தூய்மையாக்குறீங்களோ அந்த அளவுக்கு தூய உடல் கிடைக்கும். சத்தியுகத்துக்கு ஈக்குவலா தூய்மையாக்குற சேவை நீங்க பண்ணீங்கன்னா சத்தியுகத்து நாராயணன் உடல் கிடைக்கும். திரேதாயுகத்துக்கு ஈக்குவலா தான் ஆக்கிருக்கிறீங்கன்னா திரேதாயுகத்துலதான் உங்களுக்கு உடல் கிடைக்கும், சத்தியுகத்துல உடலை கிடைக்காது. அதாவது திரவியா எடுக்க மாட்டேங்குது. இந்த பழைய உலகத்தை ஃபுல்லா மறந்துடு குழந்தை. இந்த பழைய உலகத்துல துக்கம் இருக்குது, காப்பாத்து காப்பாத்துன்னு சொன்னால மறந்துடு. என்கிட்ட வரணும் வரணும்னு தானே இவ்வளவு நாள் தவம் கடந்த என்ன மட்டும் நினை, என்கிட்ட வந்துடுவ. இந்த பழைய உலகத்துல ஒரு புது பொருள் செய்யறாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு பேர் வைக்கிறாங்க. டெல்லிய சீரமைச்ச உடனே புது டெல்லின்னு வைக்கிறாங்க. அது மாதிரி நிறைய ஊருக்கு வைக்கிறாங்க. ஆனா உலகம் பழசுதாங்க. பழைய உலகத்துல நீ என்ன புதுசு பண்ணாலும் அது பழசுதான். சூப்பரா சொல்றாரு இல்லையா, ரீஃபர்பிஷ்டுன்னுவாங்களே, இல்ல பழச கொஞ்சம் புதுசுபடுத்துற மாதிரி. பழசு பழசுதானே வீடு, எவ்வளவுதான் நீ ஒட்டுற ஒட்டுற வேலை பார்த்தாலும் அது பழைய வீடுதான். பழைய வீடு பழைய வீடு தான், என்னதான் நீ வேலை பார்த்தாலும். அந்த மாதிரி பழைய உலகத்துல நீ டெல்லி வச்சாலும் பழைய டெல்லி தான், பழைய உலகத்துல பிறக்கிற புத்தம் புது குழந்தையும் பழைய குழந்தை தான், ஏன்னா பழைய உடல தானே எடுக்குது. அப்ப பாருங்களா, புதுசா கிறிஸ்தவ ஆத்மா முஸ்லீம் ஆத்மா வந்தாலும் அது பழைய உடல தான் எடுக்குது, முழு புது உடலை எடுக்கல. அதனாலதான் அதுக்கு பூஜை பண்றது கிடையாது. அதுவே ஒரு தண்டனை தான் இல்லையா. யோசிச்சு பாருங்களா, இந்த ஆத்மா பரிசுத்தமான உடல்ல இருந்துச்சு நினைச்சாலே எவ்வளவு விஷயம். பரிசுத்தமான உடல்ல இருந்துச்சு, தங்கம் மாதிரி இருக்கிற உடல்ல இருந்துச்சு நினைச்சாலே எவ்வளவு ஆனந்தமா இருந்துருவா. இப்ப நீங்க புது உலகத்துக்கு போகணும், பழைய உலகத்துக்கு இல்ல. அதனால இந்த பழைய உலகத்துல இருந்து புத்தி ஃபுல்லா நீங்கணும் குழந்தை. எதுவும் யாரும் ஞாபகம் வரக்கூடாது. கம்ப்யூட்டருடைய பாஷை 01, அதே மாதிரி உனக்கு தெரிஞ்சதெல்லாம் வெறும் ஆத்மா ஒளிப்புள்ளி ஒளிப்புள்ளி. மங்களான ஒளிப்புள்ளியா பிரகாசமான ஒளிப்புள்ளியா, அதாவது விகாரி ஆத்மாவா நிர்விகாரி ஆத்மாவா? விகாரி ஆத்மான தூய்மையாக்கு, சக்தி கொடுத்து தூய்மையாக்கு, இவ்வளவுதான் உன்னுடைய வேலை. இனிமையான வீட்டுக்கு போகணும் ஆத்மாக்களே, ஆத்மாக்கள் தானே நீங்க, உங்க வீட்டுக்கு போகணும் பரந்தாமத்துக்கு போகணும். சோ அதுக்கு முதல் பாடம், உன்னை ஆத்மா நிச்சயப்படுத்திக்கோ. அப்பாவை நினைவு, ஆத்மா நிச்சயப்படுத்தி அப்பாவை நினைவு செஞ்சுட்டே, நான் ஆத்மா என் தந்தை பணம் ஆத்மா நினைவு செஞ்சுக்கிட்டே இரு. அப்பா கிட்ட போகணும், அப்பா கிட்ட போகணும். இறுதி நேரத்துல இதே சிந்தனை இருந்தா டக்குன்னு போயிடுவீங்க. எவ்வளவு சீக்கிரம் போறீங்களோ அவ்வளவு சீக்கிரமா பறந்த சொர்க்கத்துக்கு வருவீங்க, உயர்ந்த பதவி அடைவீங்க எதிர்காலத்துல. சோ நினைவு, அப்பா கிட்ட போகணும் சொர்க்கத்துக்கு வரணும், அப்பா கிட்ட போகணும் நாராயணன் ஆகணும், இதே மைண்ட்ல இருக்கணும். அந்த கடைசி வினாடி இது மட்டும் உங்க மைண்ட்ல இருந்தா பாசிலனா அலட்சியமா இருந்தாங்க. ஃப்ரெண்ட் கூட பேசுறது, மனைவி கூட பேசுறது, காமம் கோபம் ஏதோ ஒரு உணர்வுல சிக்கிக்கிறது, கடைசி நேரத்துல வராது பாபா நினைவு வராது. ஏன் காமம் மகாசத்ருன்றாரு? கோபம் வந்து நீங்க சுதாரிக்கிறதுக்கு ஆகிற டைம் விட காமத்துல விழுந்த சுதாரிக்கிறதுக்கு டைம் ரொம்ப ரொம்ப அதிகமாகும். அதுக்குதான் காமம் மகாசத்ருன்றாரு. சோ லட்சியம் ட்ரெஸ் போட்டு கிளீன் பண்ணிக்கிட்டே இருங்க. ஆத்மா நான் உடம்பு கிடையாது, காமம் கோபங்களை உடம்பு உடம்பு நம்பிக்கை வைக்கும் கிடையாது. ஆத்மா, எனக்கு அப்பாவை தவிர யாரும் கிடையாது, அவரை நினைவு செஞ்சுக்கிட்டே இருங்க. அவரை தவிர எதுவும் புத்தி இல்லைன்னா மிக உயர்ந்த பதவி அடைவீங்க. ஆனா மனிதர்கள் எப்படி இருக்கிறாங்க, எத்தனை பேரை நினைவு செஞ்சுட்டு இருக்காங்கப்பா. காலைல கொஞ்சம் முழுக்கு வந்தாலே டிவி போட்டுறாங்க, இப்ப எல்லாம் உள்ள ஏத்திக்கிறாங்க. எப்படி பாபா நினைவு வரும் கேட்டா, நான் எப்பயுமே கடவுள் நினைச்சிட்டு தான் இருக்கிறேன். அந்த மாதிரி நீங்க இருக்காதீங்க. அஞ்ஞானிகள் தான் அப்படி இருக்கிறாங்கன்னா நீங்களும் அப்படி இருக்கிறதா? ஒருத்தரை தவிர யாருமே நினைவு செய்யக்கூடாது. ரெண்டு பேர் நினைவு வந்தா கூட அதுவுமே விபச்சாரம் தான் இல்லையா? ஒருவன் ஒருவனுக்கு ஒரு சின்ன சொல்றோம். இப்ப ஒரு பாபா மட்டும்தான் நினைவு இருப்பான். பாருங்க பக்தியில என்னென்ன பண்றாங்க. ஒரு சிலர் குருவை நினைக்கிறாங்க, ஒரு சிலர் கிருஷ்ணரை நினைக்கிறாங்க. கிருஷ்ணர் எங்க போனாருன்னே தெரியல நினைக்கிறாங்க. சமசுப்பு இல்லையா? எல்லாருமே பிறப்பிறப்பு எடுத்துதான் ஆகணும்னு அவங்களுக்கு தெரியல. கிருஷ்ணர் எங்க போனாரு? இருந்தாரு இல்ல, இப்ப எங்க பாரு, எங்க போனாரு? சோ இங்க இருந்த அத்தனை பேரும் மறுபிறவி எடுத்துதான் ஆகணும்னு அவங்களுக்கு தெரியல. உலகத்தின் ஆரம்பம் எது? சச்சிதம். அதுல இருந்தே மறுபிறவி எடுத்துக்கிட்டு தான் இருக்கிறான். தேவதையா இருக்கும்போதுல இருந்தே மறுபிறவி எடுத்துக்கிட்டு தான் இருக்கிறான். எடுத்தேதான் ஆகணும் உலக அழிவு வரைக்கும். என்ன முதல்ல ஸ்ரீகிருஷ்ணரா சத்தியுகத்துல இருந்தது தூய்மையான மனிதரா இருந்தார். இப்ப தூய்மையற்ற மனிதராயிட்டார். தூய்மையான மனிதரா இருந்ததுனாலதான் அவருக்கு அவ்வளவு மகிமை. கிருஷ்ணர் அளவுக்கு லட்சுமி நாராயணனு கூட மகிமை இல்ல. ஏன் இல்ல? ஏன்னா குழந்தைதான் சதோ பிரதானம் இல்லையா? எந்த குழந்தைய பார்த்தாலும் சதோ பிரதானம்ன்றாங்க. அதுல சத்யுகத்தின் முதல் குழந்தைனா கேக்கணுமா? அதனால அவ்வளவு மகிமை கிருஷ்ணருக்கு. கிருஷ்ணர் வாழ்ந்த அந்த கிருஷ்ணபுரி எங்க இருந்ததுன்னே யாருக்கும் தெரியல. வைகுண்டம்னு சும்மா சொல்றாங்க, ஆனா சத்யுகத்தை தான் வைகுண்டம்னு சொல்றோம்னு யாருக்குமே தெரியல. இந்த உலகம் சத்யுகத்துல சொர்க்கமா இருந்துச்சுன்னு யாருக்கும் தெரியல. சொர்க்கம் சொர்க்கம் வைகுண்டம் வைகுண்டம் மேல பாக்குறாங்க, மேல இருக்கிறவங்க. அது மேலான உலகம், ஆனா மேல இருக்கிற உலகம் கிடையாது. கிருஷ்ணர் துவாபர யுகத்துல பிறந்தத தப்பா சொல்லிட்டாங்க. பாபா சொல்ற சத்யுகத்துல பிறந்த கிருஷ்ணர் மறுபடியும் துவாபர யுகத்துல வந்து கிருஷ்ணராவே பிறந்தாரா? அந்த பேரு அந்த ஒரு பிறவியில தான். அந்த பேரு உருவம் புகழ் எல்லாமே அந்த ஒரு பிறவி தான். சத்திய யுகத்துல தான் கிருஷ்ணர் இருந்தாரு. இந்த ஜெகதம்பா ஜெகத்திட்ட அதாவது பிரம்மா பாபாவும் அம்மாவும் தான் லட்சுமி நாராயணனா சத்யுகத்துல ஆகுறாங்கன்னு நமக்கு தெரியும். அந்த சத்யுகம் தான் கிருஷ்ணர் வாழ்ந்த கிருஷ்ணபுரி. கிருஷ்ணர் வாழ்ற இடம்னா கிருஷ்ணபுரி. இப்ப கம்சபுரியில இருக்குது. இங்க கிருஷ்ணர் வாழல, எல்லாம் கம்சம்தான். எல்லாரும் எல்லாருக்கும் துக்கம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அசுரர்களுடைய பேரு கம்சன்றது. கிருஷ்ணபுரியில கம்சன் கிடையாது, கம்சபுரியில கிருஷ்ணனும் கிடையாது. கம்சபுரியில அசுர ராஜ்யம், சத்யுகத்துல கிருஷ்ணபுரியில தெய்வீக ராஜ்யம், தெய்வீக சம்பிரதாயத்தினர். கீதையில இந்த பேரெல்லாம் சொல்லி இருக்கிறாங்க, வேற எந்த சாஸ்திரத்திலயும் சொல்லல. இத ரகசியத்தை பாபா சங்கம் யுகத்துல வந்து புரிய வைக்கிறேன். பாபா தான் படைப்பவர் முழு மனித உலகத்தின் விதை. விதையில இருந்துதான மரம் வரும். சோ அந்த விதையில இருக்கிற ஞானத்தின் மூலமாக சிருஷ்டி மரம் படைக்கப்படுது. நீங்க பதித்த பாவனன் தூய்மையாக்குபவரேன்னு பாடுறீங்க. இந்த தூய்மையற்ற உலகத்தை தூய்மையாக்க வாங்க தூய்மையான உலகத்தை படிச்சு இந்த தூய்மையற்ற உலகத்தை அழிச்சிடுங்க அப்படின்னு சொல்றீங்க. அதுதான் அர்த்தம். பதித்த பாவன ராஜாராம்னால வா வந்து உன் வேலையை செய். என்ன வேலை? தூய்மையான உலகத்தை படிச்சுட்டு இந்த அழுக்கான உலகத்தை அழிச்சிடு. படிக்கும் தொழில் யார் மூலமா பண்றார்? பிரம்மா மூலமா படிக்கிறார். எதை படிக்கிறார்? தூய்மையான உலகத்தை, ஞானத்தை கொடுத்து படிக்கிறார். சங்கர் மூலமாக தூய்மையற்ற உலகத்தை அழிக்கிறாரு அப்படிங்கிற விஷயம் யாருக்குமே தெரியல. நமக்குதான் இந்த ரகசியம் தெரியும். தெரிஞ்சு பாபா கிட்ட யோகா வைக்கிறோம், புத்தி ஃபுல்லா பாபா கிட்ட இருக்கு. மார்கண்டேயன் மரணத்தை வெல்வதற்காக சிவலிங்கத்தை கட்டிப்பிடிக்கிறான். மரணத்தை எப்ப வெல்லணும் அந்த முயற்சி எப்ப எடுக்கணும்? மரணத்தின் போதுதான். சோ ஒட்டுமொத்த உலகத்துக்கும் இப்ப மரணத்தின் டைம். இப்ப யாரு சிவபாபா நினைவுன்ற லிங்கத்தை கட்டி பிடிச்சுக்கிறாங்களோ அவங்க தப்பிச்சிருவாங்க. அதுதான் குழந்தைங்க பாபா கிட்ட யோகம் வைக்கிறீங்க. எதுக்கு? மரணமற்ற பெருவாழ்வு வாழ, மரணமற்ற உலகத்துக்கு போக. மரணம்னா என்னன்னே தெரியாது, நினைப்பீங்க ஆத்மா போயிடும், நேர டக்குன்னு போயிடும். எந்த விதமான எண்ணமும் குறுக்க வந்துச்சுன்னா இங்க மாட்டிக்குவீங்க, பே ஆயிடுவீங்க. இப்ப ஒரு சில இடங்களுக்கு போறோம் அப்படின்னா ஒரு ஒரு முக்கியமானவரை தெரியும், ஆனா அங்க ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா அந்த முக்கியமானவர் கை பிடிச்சி குடு 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 அவர் கூட ஓடிடணும், இல்லைன்னா முடியாது. அதே மாதிரிதான் இங்க பாபா போகும்போது கிடக்கிறன்னா அவரு கூட ஒட்டிக்கிட்டு போயிட்டீங்கன்னா போயிடலாம், இல்லட்டா இங்க மாட்டேன். உடனே என்ன பண்ணுவாங்க? செக்யூரிட்டி என்ன இல்ல புடிச்சிருவாங்க. அந்த மாதிரி ஆகிடக்கூடாது. ஒரு பாபாவை தவிர எந்த நினைவும் இருக்கக்கூடாது. நான் வேற பாபா வேறன்னு உங்களாலே பிரிச்சு முடியாது, பிரிச்சு பார்க்க முடியாத அளவுக்கு நீங்க பாபாவோட ஒட்டிக்கணும். அப்பதான் இந்த உலக அழிவுல சிக்கி சின்ன பின்னம் ஆகாம இருப்பீங்க, இல்லைன்னா மாட்டிக்கீங்க. அதுக்கப்புறமும் யோகா பண்ணி பாபா சொல்ற, நீ எங்க இருந்தாலும் நினைவுல இருந்தா என் கூட இருக்கிறன்னா, இருந்தாலும் பாபா கூட போறது எப்படி? நினைவுனால பாபா கூடவே இருக்கும். லாஸ்ட் ட்ரெயின்ல மதுபனுக்கு எல்லாரும் போயிட மாட்டாங்க இல்லையா? ஒரு சிலருக்கு அங்க பாட்டு இருக்கும், ஒரு சிலருக்கு உலக அழிவின் போது சக்தி கொடுக்கற பாட்டு இருக்கும் உலக அழிவுக்கு நடுவில். சோ அப்பவும் நீங்க ஃபுல் பாபா நினைவை தவிர வேற எதுவுமே இல்லைன்னா உங்களுக்கு மதுபன்ல இருக்கிற மாதிரியேதான் உணர்வு இருக்கும், எதுவுமே தெரியாது. அந்த மாதிரி யோகம் வைங்க பாபா பாபாவோட. நல்ல அழுக்கான ட்ரெஸ் துவைக்கும் போது சிலது கீஞ்சிடும். அந்த மாதிரி அஜாமில் மாதிரி பயங்கர பாவமான ஆத்மாக்கள் இருக்கிறாங்க, கொஞ்சம் கூட சுத்தமாவதே கிடையாது. பாபா தினம் தினம் துவைக்கிறாரு, ஆனா கொஞ்சம் கூட குணம் மாறவே இல்லை. அதே அசுர பழக்கம் இருக்குது அப்படின்னா அஜாமில் மாதிரி இருக்கிறாங்க. பாபா ரொம்ப நல்லா புரிய வைக்கிறாரு. குழந்தைகளே, மிகவும் இனிமையான பாபாவையும் இனிமையான சுகதாமத்தையும் நினைவு செய்யுங்க. இது ரொம்ப துக்கமான உலகம். எல்லோரும் ஐயோ ஐயோன்னு கதறாங்க, ஒருவர் மற்றவரை கொன்று விடுகின்றார்கள், பின்னர் பகவானை காப்பாத்துங்கன்னு சொல்றாங்க. பாபா உங்களை இந்த துக்கத்திலிருந்து விடுவிக்கக்கூடியவர். குறிப்பா குழந்தைகளாகிய நம்மையும் பொதுவா ஒட்டுமொத்த உலகத்தையும் சாந்தி தாமத்துக்கு அழைச்சிட்டு போறார் அப்படிங்கிற போதை குழந்தைங்களுக்குள்ள வசிக்கிரமமா தான் இருக்குது. இது என்ன சாதாரணமான படிப்பா? யார் இந்த பாடத்தை உங்களுக்கு சொல்லி கொடுக்கிறாரு? தெரியுத, ஞாபகம் இருக்குதா? அப்ப எவ்வளவு போதை இருக்கணும்? அஜாமில் போன்ற பாவ ஆத்மாக்களை கூட சொர்க்கத்தின் எஜமானரா ஆக்குறாரு. அந்த போதை இருக்க குழந்தைங்களுக்கு அடிக்கடி பாபா புரிய வைக்கிறார், நீங்க தெய்வீக குணத்தை தாரணை செய்யணும், குறிக்கோள் என்னமோ புத்தியில இருக்குது. பாபா சொல்றாரு, இனிமையான பாபாவை நினைவு செய் குழந்தை, இனிமையான சுகதாமத்தை நினைவு செய் குழந்தை, துக்கதாமத்தை ஏன் நினைக்கிற? சொல்லுவாங்களா, ஒருத்தன் ஏதோ ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிட்டாங்க, உங்களை திட்டான், அவன் வந்து அதை திட்டி அந்த பிரச்சனை முடிஞ்சிடும். முடிஞ்சு போனதுக்கு அப்புறம் அவன் வந்து சொல்லுவாங்க, அவன் என்ன தெரியுமா திட்டினா, எப்படி தெரியுமா பண்ணான், அப்படி இப்படி இந்த சரிப்பா ஏன் நீ ஏன் அதையே நினைச்சிட்டு டென்ஷன் ஆகுறன்னுவாங்கல்ல, அந்த மாதிரி பாபா சொல்றாரு, இது துக்க நிறைஞ்ச உலகம் தான், ஏன் நீ இந்த உலகத்தை நினைக்கிற, இனிமையான அப்பா நான் இருக்கிறேன், என்னென்ன உனக்காக இனிமையான சுகதாமத்தை கொடுத்துருக்கிறேன், அதை நினை, இனிமையான வீடு இருக்குது அதை நினை, அதை விட்டுட்டு ஐயோ ஐயோன்னு அலற துக்கதாமத்தை ஏன் நினைக்கிறேன், நினைச்ச நீயும் அழதான் செய்வ. இங்க ஒருத்த இன்னொருத்தன கொலை பண்றது கூட தயங்குறது கிடையாது, எல்லா மனுஷன் வார்த்தையில குத்துறாங்க, இப்ப காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு கதறாங்க, உங்களை விடுதலை செய்ய வந்திருக்கிறேன். எப்படி விடுதலை செய்யறேன்னா, சொல்ற ஞானத்தை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா விடுவிக்கப்படுவீங்க. சோ ஒட்டுமொத்த உலகத்தையும் விடுவிக்க வந்திருக்கிறேன், அந்த போதை இருக்குதா, வந்திருக்கிறது கடவுள்ன்ற போதை இருக்கா, கடவுளுடைய குழந்தை சிவபுத்திரன் நான் தான், தமிழ் கடவுள் முருகன் சொன்னது நான் தான், முதற் கடவுள் விநாயகன்னது நான் தான், அந்த போதை இருக்குதா, உலகையாளும் அகிலாண்டேஸ்வரி நான் தான், அந்த போதை இருக்குதா? சாதாரண படிப்பு படிக்கிறதா நினைச்சிட்டு இருக்கிறீங்களா, நான் அமெரிக்கால ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில போய் படிச்சேன் அப்படி இப்படி, அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. இங்க இல்லையா, நீங்க அமெரிக்கால படிச்சாலும் லண்டன்ல படிச்சாலும் இந்த படிப்புக்கு முன்னாடி ஒண்ணுமே கிடையாது, சாதாரண படிப்பா இது, கிடைக்குமா எல்லாருக்கும் என்ன மாதிரி படிப்பு இது, யாரு சொல்லி கொடுக்கிறா, யாருக்கு சொல்லி கொடுக்கிறார்? சூப்பர். அந்த சொல்லி கொடுக்கறதும் சாதாரணமானவர் கிடையாது, சொல்லி கொடுக்கப்படுற நாம அஜாமில் மாதிரி கேவலமா இருந்த நம்மள நாராயணன் ஆக்குறார். எவ்வளவு பெரிய விஷயம், ஞானமே இல்லாம எங்க போனாலும் கற்பூரத்தை கொளுத்தணும், எங்க போனாலும் கோயந்தா போட்டோம், எங்க போனாலும் உருண்டு பிறண்டோம், கோயிலே போய் கறிமீனை வெட்டி சாப்பிட்டோம், அந்த மாதிரி புத்தியற்றவரா இருந்த நம்மள நாராயணன் ஆக்கிற. இப்படி செய் அப்படி செய்யு எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் நமக்கு கிடையாம இருந்துச்சு, நம்மள நாராயணன் ஆக்கிற. ஆனா இப்படி பண்ணு அப்படி பண்ணுன்னு இருந்த மற்ற மதத்தை சார்ந்தவங்க எல்லாம் பாவம் வஞ்சிக்கப்பட்டுறான். அந்த போதை இருக்குதா, அந்த குட்டி கோண்டு ஞானத்தை வச்சுக்கிட்டு நம்ம உண்மையான ஞானத்தை எடுத்துக்கோனா, இப்போ எல்லாம் எங்க பைபிள்ல இருக்கு, எங்க குரான்ல இருக்குதுன்னு நினைச்சிடறாங்க. அப்ப எவ்வளவு பெரிய துரதிருஷ்டசாலிகள் அவங்க, எவ்வளவு பெரிய அதிர்ஷ்டசாலி நான், அந்த போதை இருக்குதா? அப்ப ஒவ்வொருத்தரும் ரிஜெக்ட் பண்ணும்போது நம்ம நினைக்கணும், நம்மளும் இப்படிதான இருந்தோம், ஐயோ நம்ம இந்த மாதிரி ரிஜெக்ட் பண்ணிருந்தா என்ன ஆயிருக்கும், ஐயோ பாபா எப்படியோ என்ன வளைச்சு 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 லவ் பண்ணி உன்னோட எவ்வளவு ஆக்கிட்ட அப்படின்ற உணர்வு இருந்துகிட்டே இருக்கணும், அந்த நன்றி இருந்துகிட்டே இருக்கணும். பாபா அடிக்கடி புரிய வைக்கிறார், குழந்தை உலகத்தின் எஜமானன் ஆகணும், அந்த உலகத்தின் எஜமானனுடைய அந்த தெய்வீக குணத்தை இப்பவே தாரணை பண்ண, குறிக்கோள் கொடுத்திருக்கிறல்ல உலகத்தின் எஜமானன் ஆகுறது தானே குறிக்கோள், உன் புத்தியில இருக்குது தானே, அந்த தெய்வீக குணத்தை தாரணை பண்ணு குழந்தை. நாராயணன் நான், நாராயணன் நான், ஸ்ரீலக்ஷ்மி, இதேதான் மைண்ட்ல ஓடிட்டு இருக்கும். ஆனா எப்படி இருந்த மீண்டும் பழைய நிலைமைக்கு ஆயிடக்கூடாது, அந்த கவனம் இருந்துகிட்டே இருக்கணும். நிறைய படங்கள்ல இதெல்லாம் சொல்லுவாங்க, விபச்சாரத்துல இருக்கிற பெண்கள் அது ஒரு நெட்வொர்க்கா இருக்கும், அவங்க ஒரு டைம்ல மனம் திருந்தி வரணும்னா கூட அவங்களை வர விட மாட்டாங்களாம் அந்த புரோக்கருங்க. சோ ரொம்ப கஷ்டமா, அந்த மாதிரி விபச்சாரியா நம்ம இருந்திருக்கிறோம், மாயை நம்மளை விபச்சாரி ஆக்கிடுச்சு. ஆனா இப்ப பாபா குழந்தை ஆகுனா அது விடாது அவ்வளவு சீக்கிரம். ஆனா நான் நாராயணன், ஆனா பாபா சொல்லியிருக்கிறாரு, என் கூட இருக்கும்போது உன்னை என்ன மாயா என்ன பண்ண முடியும்னு கேக்குறாரு. நீ அவரு கூட இருக்கணும் அவ்வளவுதான், அந்த ஞாபகம் இருக்கணும், நான் நாராயணன் ஆகிற அந்த ஞாபகம் இருக்கணும். குறிக்கோள் புத்தியில இருக்குது, ஆனா தெய்வீக குணம் இருக்கணுமே. நான் நாராயண அவர்களுக்காக படிக்கணும்னு இருக்குது, ஆனா அந்த குணம் இல்லையே, அதை தாரணை பண்ணு குழந்தை. வேற யாருமே தூய்மையின் பண்பாட்டை சொல்லி கொடுக்கறதே இல்லை, பாபா தான் சொல்லி கொடுக்கற. நீ கணவன் மனைவியா இருந்தாலும் தூய்மையா தான் இருக்கணும்ன்ற இந்த பண்பாட்டை பாபா தான் சொல்லி கொடுக்கிறார். சன்னியாசிகள் வீடு வாசல விட வைக்கிறாங்க, ஆனா பாபா சொல்ற குழந்தை நீ வீடு வாசல விட தேவையில்ல, மனைவியை விட தேவையில்ல. ஆனா மனைவி மீது இல்ல காமத்தை வீடு, வீட்டு மேல இருக்கிற பற்ற வீடு, பேராசை வீடு, ஒட்டுமொத்த பழைய உலகத்தை புத்தியினால கட் பண்ண. ஆனா ஸ்தூலமா நீ எதையுமே விட தேவையில்ல. சமப்பான் இல்ல ஸ்தூலமா இல்ல, எப்படி ராமண மகரிஷி காட்டுல போய் உட்கார்ந்துட்டு இருக்கோ அது மாதிரி புத்தியினால நீ உட்காந்துக்கோ. புத்தியினால நான் பாபா கிட்ட உட்காந்துட்டு இருக்கிறேன், சிருஷ்டி மரத்துக்கே உட்காந்துட்டு தவம் பண்றேன், சிருஷ்டிக்கே நான் தூய்மையின் அதிர்வலைகளை பரப்புறேன்ட்டு புத்தியினால பண்ணு. புத்தியினால இந்த பழைய உலகத்தை ஃபுல்லா மறந்துட்டு ஸ்தூலமா நீ எதையும் வச்சுட்டு போக தேவையில்ல. சன்னியாசிகள் இல்லையா பழைய சமஸ்காரத்தையும் விட்டுடணும், அது ரொம்ப முக்கியம் இல்லையா. இதுக்கு முன்னாடி மனைவியோட கணவனோட எப்படி காமத்தோட இருந்தீங்களோ அந்த பழக்கம் இருக்கக்கூடாது, அதுதான் முற்றிலும் துறக்கிறது. இப்ப புது உறவு, இது வேற ஜென்மம். இந்த ஜென்மத்துல எனக்கு மனைவியா இருந்தவன் இப்ப எனக்கு தங்கச்சியா பிறந்திருக்கான், இந்த ஜென்மத்துல கணவனா இருந்தவன் எனக்கு இப்ப அண்ணனா பிறந்திருக்கான். சோ இது புது உறவு, பழைய உலகத்துடைய உறவு ஞாபகம் இருக்கு, அதுதான் பழைய உலகத்தை முற்றிலும் துறக்கணும் பாபா சொல்றாரு. ஆனா சன்னியாசிகள் அப்படி பண்ணல, எல்லைக்குட்பட்ட சன்னியாசம். அவன் வந்து மனைவிய தங்கச்சியா நினைக்கல, விட்டுட்டு போயிடுற. அப்படி நீங்க பண்ண தேவையில்ல, நீங்க பண்றது எல்லைக்கு அப்பாற்பட்ட சன்னியாசம், அவங்க பண்றது எல்லைக்குட்பட்ட சன்னியாசம். இங்க சாது சன்னியாசி ஞானம் எடுக்க வந்தா முதல்ல சொல்றது என்னது, முதல்ல இந்த காவி டிரெஸ் கழிச்சிட்டு உங்க மனைவிக்கு போய் இந்த ஞானத்தை சொல்லுங்க, மனைவி விட்டுட்டு போறது கிடையாது அப்படின்னு சொல்ற. செம பாயிண்ட் இல்லையா. அதனாலதான் சாது சன்னியாசிகள் இப்ப வரமாட்டாங்கன்னு பாபா சொல்றாரு. பிரேமஸ்தானவங்க வந்து டக்குன்னு தூக்கி கடைசிட்டு வந்துருவாங்களா, அதனாலதான் அவங்களால இங்க வர முடியாதுன்னு பாபா சொல்றாரு. இப்போதைக்கு கடைசியில வருவாங்க. கடைசியில எல்லாரும் உங்க காலில வந்து விழுவாங்க, வணங்குவாங்க. தாய்மார்களாகிய நீங்க இல்லாம முன்னேற்றம் ஏற்படவே முடியாது, ஏன்னா உங்க மூலமா தான் உங்களுக்கு ஞானம் கிடைக்குது. மற்றபடி பாதங்கள்ல விழ வேண்டிய அவசியமே இல்லை. யாராவது நமஸ்தே அல்லது ராம் ராம் சொன்னா போதும், சொன்னா பதில் சொல்லணும். சரி, இது ரொம்ப சூப்பரான பாயிண்ட். இது அந்த சாது சன்னியாசியே உங்க காலில் விழுற நேரம் வரும், அப்படின்னா காலில் விழுறாங்கன்னு அர்த்தம் இல்ல, அந்த நன்றி உணர்வு. ஏன்னா உங்க மூலமா தான் இறைவனுடைய அறிமுகம் கிடைக்குது, இறைவன் ஒளிப்புள்ளியானவர், நாராயணனா நான் இருந்தேன் அப்படின்ற நினைவே வருது. சோ அது பாத்தீங்கன்னா இப்ப யோசிச்சு பார்த்தா கூட எனக்கு ஞானம் கொடுத்தது பாத்தீங்கன்னா ஃபுல்லா வலிச்சு வலிச்சு சிஸ்டர்ஸ் தான் கொடுத்தாங்க. பிரதர்ஸ் இருந்தாங்க, பட் இருந்தாலும் அந்த சிஸ்டர்ஸ் மூலமா தான் எல்லாமே கத்துக்கிட்டோம். அப்புறம் மாஸ்டர்ஸ் அதான் பாபா சொல்றாரு, தாய்மார்கள் இல்லாம முன்னேற்றம் ஏற்படவே முடியாது. அவங்க மூலமா இன்னொரு சிஸ்டர் அல்லது பிரதர் பக்கம் ஆனாலும் கூட அவங்களை உருவாக்குனவங்களுக்கு அந்த மரியாதை போகுது இல்லையா. இப்ப பாபா பாருங்க, தன் குழந்தைகளை தாய்மார்களை முன்னுக்கு வைக்கிறார், அதனாலதான் வந்தே மாதிரம். நீங்க ஞானத்தை சொல்றீங்க, உங்ககிட்ட இருந்து ஞானம் கிடைக்குது, அதனால காலில் விழற அவசியம் இல்லை, அவங்க காலில் விழ மாட்டாங்க. சோ இங்க தமிழ்ல அது கொஞ்சம் மாறி வந்திருக்கு, நீங்க பாதங்கள்ல விழ வேண்டியது இல்லை அப்படின்ட்டு இருக்கு. நீங்கன்னு போடல, பாதங்களில் விழ வேண்டிய அவசியம் இல்லை. இப்ப யாராவது உங்களுக்கு நமஸ்தேன்னு சொல்றாங்க, வடநாட்டுல ஹே ராம் ராம் ராம்னு சொல்லுவாங்க அப்படில இருக்கு அப்படின்னு சொன்னாங்க, நீங்க பதில் சொல்லுங்க, பதிலுக்கு நீங்களா நமஸ்தே சொல்லுங்க, ராம் ராம் சொல்லுங்க இல்ல நாங்க அதெல்லாம் சொல்லக்கூடாதுன்னு சொல்ல தேவையில்ல. மரியாதைக்கு நீங்க சொல்லுங்க, ஆனா காலில் விழ தேவையில்ல. சூப்பர்லையா? காலில் விழ வேண்டிய அவசியம் இல்ல, ஆனா வணக்கம்னா வணக்கம் சொல்லுங்க, தலை தாழ்த்தி சொன்னா தலை தாழ்த்தி கூட சொல்லுங்க, ஆனா காலில் விழ வேண்டிய அவசியம் இல்ல. பாபா சகர், குழந்தைகளே நமஸ்தே. நான் உங்களை என்ன விட உயர்வாக ஆக்குறேன், உங்களை பிரம்மாண்டம் மற்றும் உலகத்துக்கும் எஜமானராக ஆக்குறேன், பின்னர் நான் மானப்பிரஸ்த நிலைக்கு சென்று விடுகின்றேன். ஆனா ஸ்ரீமத் படி நடக்கணும், இந்த பழைய உலகத்திலிருந்து முகத்தை திருப்பிக் கொள்ளணும். எப்படி ராமர் மற்றும் ராவணன் சித்திரம் இருக்குது, கிருஷ்ணருடைய சித்திரமும் இருக்குது, நரகத்தின் கால்களால் எட்டி உதைக்கிறாங்க, சொர்க்கத்தின் உருண்டை கையில் இருக்குது, பாபா மிகவும் நன்றாக புரிய வைக்கிறார். ஆனா கோடியில் ஒருவரே இந்த வியாபாரத்தை செய்யறாங்க. பாபா கிட்ட மனம் உடல் செல்வத்தை கொடுத்துட்டு புதுசா அடையறாங்க. இது மிகவும் சிறந்த இன்சூரன்ஸ். நீங்க ஆத்மாவை தூய்மையாக்கும் போது தூய்மையான உடலும் கிடைக்குது, பிறகு சொர்க்கத்துல ராஜ்யம் செய்வீங்க. அதனாலதான் பாபாவை வியாபாரி மற்றும் மந்திரவாதின்னு சொல்றோம். தூய்மையற்றவர்களை தூய்மை ஆக்கிறார்கள், இதுவே ஈஸ்வரனுடைய மந்திரம். பாபா சார், நரகவாசிகளை சொர்க்கவாசி ஆக்குங்க. எவ்வளவு அற்புத மந்திரம், நிறைய பிராப்தி இருக்கு. பாபா சார், ராஜாவுக்கெல்லாம் மேலான ராஜாவா ஆகணுமா? அப்படியே பாபா ஃபாலோ பண்ணுங்க. பிரம்மா பாபா திருமணம் ஆனவர், மம்மா குமாரியா இருந்தாங்க. அதனால ஃபாலோ பண்ணுங்க. நீங்க சொல்றீங்க, நாங்க சகோதரன் சகோதரி, தந்தை கிட்ட இருந்து ஆஸ்தி அடையறோம், லௌகீகத்துல பெண் குழந்தைங்களுக்கு ஆஸ்தி கிடைக்காது, சகோதரருக்குத்தான் கிடைக்கும். ஆனா இங்க எல்லாருக்குமே கிடைக்குது, ஏன்னா நீங்க எல்லோரும் என்னுடைய குழந்தை ஆத்மா. நீங்க அனைவருமே என்கிட்ட வந்துதான் ஆகணும். அப்ப சகோதரன் சகோதரின்ற உறவும் துண்டிக்கப்பட்டுடும். அங்க தந்தை குழந்தைன்ற உறவு தான். அதனால பாபா சொல்றார், நாம எல்லோருமே சகோதரர்கள், சகோதரத்துவம் இது, தந்தித்துவம் கிடையாது. சர்வ வியாபின்ற ஞானம் மிகவும் நஷ்டத்தை ஏற்படுத்திச்சு. இப்ப குழந்தைங்க பாபாவை நினைவு செய்யணும். யாராவது யோகத்துல உங்களை உட்கார வைக்கணும்னு நினைக்காதீங்க, உங்களுக்கு லட்சியம் கொடுத்தாச்சு. முரளிய கேட்டுட்டு பின்னாடி காரியம் செஞ்சுட்டு இருக்கும் போதே நீங்க பாபாவை நினைவு செஞ்சுக்கிட்டே இருங்க. யாத்திரையில போய்கிட்டே இருக்கிறோம், 8 மணி நேரம் சேவை செய்யுங்க, அதுக்கு அனுமதி உண்டு. மற்ற நேரத்தை ஈஸ்வரிய சேவையில ஈஸ்வரிய நினைவுக்கு கொடுக்கணும். முக்கியமான விஷயமே இங்க தூய்மை. ஒருவர் பிறரை தூய்மை இழக்க வச்சு ஆரம்பம் இடை இறுதி முழுவதும் துக்கம் கொடுத்து வந்திருக்கிறீங்க. இப்ப முற்றிலும் மரம் இத்து போயிருச்சு. பாபா இத்து போன மரத்தை தெய்வீக மரமா ஆக்குறாரு. அதனால ஸ்ரீமத் படி நடக்கணும். சிவபாபாவும் சொல்றாரு, பிரம்மா பாபாவும் பேசுறாரு. உங்களுக்கு தெரியும், சிவபாபா நமக்கு அப்பாவாகவும் டீச்சராகவும் சத்குருவாகவும் இருக்கிறாரு. நீங்க குழந்தைகளாகவும் மாணவர்களாகவும் இருக்கிறீங்க. உங்களை திரும்ப அழைச்சிட்டு போவேன்னு பாபா உறுதி கொடுக்கிறாரு. இந்த மாதிரி வேற யாரும் உறுதி கொடுக்க முடியாது. அவங்க தங்களுக்கு தாங்களே சிருஷ்டி அது இதுன்ட்டு நிறைய பட்டங்களை வச்சுக்கிறாங்க. ஆனா உண்மையிலே அந்த மாதிரி உயர்ந்தவரா ஆக்கிற சுகத்தின் வள்ளலான பாபாவை யாருமே தெரிஞ்சுக்கல. பாபாவை புரிஞ்சுக்கிட்டாதான் ஆஸ்தியும் புரிஞ்சுக்குவாங்க. நல்லது. பாபா சொல்றாரு, நீங்க எல்லோருக்கும் வணக்கம் சொன்னா வணக்கம் சொல்லுங்க. ஏன்னா நான் உங்களுக்கு வணக்கம் சொல்றேன்ல, குழந்தைகளே நமஸ்தேன்னு சொல்றேன்ல, பாபா எவ்வளவு உயர்வானவர். ஆனா உங்களுக்கு வணங்குறேன்ல, நீங்க மத்தவங்களோட உயர்வானவங்க தான், அதுக்காக அவங்க வணங்கினா திருப்பி வணங்காம போறது கிடையாது. வணங்கணும். உங்களை நான் என்ன விட உயர்வானவனா ஆக்குறேன்? எப்படி ஆக்குறாரு? பிரம்மாண்டத்துக்கும் உலகத்துக்கும் யஜமானர் ஆக்குறாரு. பரந்தாமத்துக்கும் நாம தான் யஜமானர், ஏன்னா பாபா பக்கத்துல நாம தான் இருக்கும். சொர்க்கத்துக்கும் நாம தான் யஜமானர், நாராயணனா லட்சுமியா இருக்கு. உங்களை சொர்க்கத்துக்கு யஜமானர் ஆக்கிட்டு நான் வானப்பிரஸ்த நிலைக்கு போயிடுறேன். அவ்வளவுதான், எனக்கு வயசு வச்சு குழந்தைங்க கிட்ட ராஜ்யத்தை கொடுத்துட்டு போறேன். ஆனா ராஜ்யம் அவர் பண்ணவே இல்லை இல்லையா, அப்படியே நம்ம கொடுத்துட்டு அவர் போயிடுறாரு. ஆனா அந்த ராஜ்யத்தை அடையணும்னா சும்மா கண்ணை மூடிட்டு கொடுக்கல, அவர் சொல்றபடி நீங்க நடந்தா உங்களுக்கு அந்த ராஜ்யம். அவர் சொன்ன மாதிரி அந்த ஸ்ரீமத் படி முரளியில சொல்ற ஒரு ஒரு லைன் படி நீங்க நடக்கணும். முக்கியமான ஸ்ரீமத் என்ன? ஒன்னு பாபாவை நினைக்கணும், இன்னொன்னு பழைய உலகத்துல இருந்து முகத்தை ஃபுல்லா திருப்பிக்கணும். ராவணன் பக்கம் திரும்பி கூட பார்க்க கூடாது, முகத்தை ஃபுல்லா திருப்பிக்கணும். சமஸ்து பொருள் ஒரு பொண்ணு வந்து கணவன் தெரியல அல்லது இறந்துட்டான், ஏதோ ஒரு காரணத்துக்காக இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டா அப்படின்னா அந்த பழைய கணவன் குடும்பத்தோடவே அந்த தொடர்பு இருக்கு இல்லையா? குடும்பத்தோட அவன் ஃப்ரெண்ட்ஸோட யாரோடமே அந்த தொடர்பும் இருக்கு. அப்படி இருந்தாதான் இங்க அவளுடைய புத்தி இருக்கும் இல்லையா? சோ அதே மாதிரி நம்மள புது உலகத்துக்கு மருமகளா நம்மள அனுப்புறாரு, அதாவது புது உலகத்துக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கிறார். அதனால இந்த பழைய உலகத்துல இருந்து முகத்தை திருப்பிடுங்க, இந்த பக்கம் திரும்பி கூட பாக்காதீங்க. மூஞ்சில நான் முழிக்க கூட மாட்டேன், அப்படின்னா திரும்பி கூட பார்க்க மாட்டேன். முகத்தை இந்த பக்கத்துல இருந்து அந்த பக்கம், சொர்க்கத்தின் பக்கம் தான் ஒரு புத்தி இருக்கணும். அப்ப என்ன அர்த்தம்? நீங்க ஒருத்தர்கிட்ட பேசினா கூட நரகவாசியாவே பார்க்க கூடாது, சொர்க்கவாசியாவே பாருங்க. அவங்க கீழான நடத்தை இருந்தா கூட சொர்க்கத்துல வெட்டியானா இருக்கிறதா பாருங்க, ஆனா நரகத்துல இருக்கிறதே பார்க்காது. சோ அதுதான் ராமர் மற்றும் ராவணன் சித்திரம் இருக்கு, ரெண்டு பேரும் எதிரிகள் மாதிரி. ராமராஜ்யத்துக்கு போனா ராவணனை ஃபுல்லா விட்டாதான் ராமராஜ்யத்துக்கு போக முடியும் இல்லையா? இப்ப இந்த விபீஷணர் தன்னுடைய நாடு அண்ணன் எல்லாத்தையும் விட்டுட்டு தான் வர்றார் ராமர் கிட்ட, அதுதான். சோ அதுதான் அங்க ரகசியம். லவ் யூ பாபா. அதே மாதிரி பாத்தீங்கன்னா சுக்ரீவன் கூட தன்னுடைய அண்ணன் வாலி எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துடுறாரு, அந்த ராஜ்யத்தையும் விட்டுட்டு வந்துடுறாரு. அப்படி வந்தாதான் ராமர் அவரை ராஜாவாக்குறாரு. ஃபுல்லா விட்டுட்டு வாங்க, முகத்தை ஃபுல்லா திருப்பிடுங்க, அப்பதான் பாபா கொடுப்பாருல. இப்போ ஒரு கட்சியை விட்டு இன்னொருத்த வரானா அந்த கட்சியில நான் சகவாசம் வச்சுக்கிறேன்னா இங்க பதவி கொடுப்பாங்களா இல்லையா? அதான் பாபா சொல்றாரு, கிருஷ்ணருடைய சித்திரமும் இருக்குது. என்ன சித்திரம்? குழந்தை கிருஷ்ணர் கையில சொர்க்கத்தை பாத்துக்கிட்டு இருப்பாரு, காலால நரகத்தை எட்டி உதைப்பாரு. அந்த மாதிரி நீங்க இருக்கணும், புத்தினால எட்டி உதைச்சிடுங்க. சொர்க்கத்தின் உருண்டை உங்க கையில இருக்குது அப்படின்னு அழகா புரியிருக்கிற, அது உங்களுடைய நினைவு சின்னம். சொர்க்கம்தான் உங்க கண்ணுக்கு தெரியணும். ஆனா கோடியில ஒருத்தர் தான் இந்த போதையோட இந்த வியாபாரத்தை செய்யறாங்க, சொர்க்கத்துக்கு வராங்க, நரகத்தை ஃபுல்லா அர்ப்பணிக்கிறாங்க. நரகத்துல உள்ள உடல், உடலின் உறவுகள் எல்லாத்தையும் பாபா கிட்ட அப்படியே கொடுத்துடுறாங்க. ஏன்னா அது எல்லாமே விஷம் நிறைந்தது. கோடியில ஒருத்தருக்கு தான் அந்த தைரியம் வருது, பாபா கிட்ட மனம் உடல் செல்வம் அனைத்தையும் கொடுத்துட்டு புதுசா அடையறாங்க. இது மிகவும் சிறந்த இன்சூரன்ஸ். எப்ப நீங்க உங்க ஆத்மாவை தூய்மையா ஆக்குறீங்களோ அப்ப உங்களுடைய உடலும் தூய்மையானதா கிடைக்கும், சொர்க்கத்துல ராஜ்யம் செய்வீங்க. அதனால பாபா சொல்றாரு, அதனாலதான் பாபா வியாபாரின்றோம். என்ன வியாபாரி, கள்ளம் கபடமற்ற வியாபாரி, ஒரு இழுத்த வியாபாரி பாபா. ஏன்னா ஒன்னுத்துக்கும் உதவாத இந்த உடலை வச்சு அவரு என்ன பண்ண போறாரு, ஆனா இதை வச்சு புத்தம்புது நாராயணன் உடலை கொடுக்கற, அழியக்கூடிய செல்வத்தை வச்சு அழிவற்ற செல்வத்தை கொடுக்கறாரு. சோ அதனால பாபா வியாபாரி. அதே மாதிரி மந்திரவாதி நரகவாசி சொர்க்கவாசி ஆக்குறாரு, ராவணனா ராமர் ஆக்குறாரு. என்ன மாதிரி மந்திரம், இதுதான் கடவுள் போடுற மந்திரம். சோ அதுக்கு நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் பாபா சொன்ன மாதிரி அனைத்தையும் அவர்கிட்ட ஒப்படைச்சு உங்களை ஆத்மான்னு புரிஞ்சு பரமாத்மா நிலை செய்யுங்க. அப்ப என்ன ஆகும், ஆத்மா தூய்மையாகும், தூய்மையானவனே தூய்மையான உடல் கிடைச்சிடும், தூய்மையான உலகமும் கிடைச்சிடும், சொர்க்கம் அங்க ராஜ்யம் செய்வீங்க. இதே மந்திரத்தை நீங்களும் பயன்படுத்துங்க, நரகவாசிகள் எல்லாம் சொர்க்கவாசிய மாத்துங்க, தடை வரும் பயப்படாதீங்க, மாத்துங்க. அற்புதமான மந்திரம், கூட இருக்கிறது யாரு, நீங்க சும்மா கருவிதான், அவரு பண்ணுவாரு எல்லாத்தையும். நீங்க ஜஸ்ட் தயார் நிலையில இருங்க, பாபா போய் இந்த இடத்துல போய் சொல்லணும்ன்ற போய் சொல்லுங்க, கேப்பாங்க. பிச்சைக்காரங்க நிறைய பேர் கோயிலுக்கு போறீங்க, கோயில சேவை பண்ணுங்க, பிச்சை திட்ட இருக்காங்க, எங்க ஒரு அஞ்சு நிமிஷம் சொல்றேன் கேக்குறீங்களா, உங்க ஆட்கள் எல்லாம் கூப்பிட்டோம்னா வருவாங்க. அது மாதிரி சொல்லி இருக்கிறோம், பண்ணுங்க. நீங்க கருவி பாபா பாட்டுக்கு, பெரும்பாலும் அவங்க தேவதையா தான் இருப்பாங்க, ஏன்னா தேவதை தான் ரொம்ப கீழான நிலையம் அடைவாங்க. பாபா சொல்ற நிறைய பிராப்தி இருக்குது இல்லையா, எல்லாரும் நீங்க சொர்க்கவாசி ஆக்காக்க உங்களுக்கு என்ன ஆகும், ராஜாவுக்குலாம் மேலான ராஜாவாவீங்க. அதனால பாபா எப்படி வியாபாரியா மந்திரவாதியா இருக்கிறாரோ அதே மாதிரி நீங்களும் ஆகுங்க. என்னால ஆக முடியுமா பாபா, எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. பிரம்மா பாபா வைப்பாரு, சரி பிரம்மா பாபா எல்லாத்தையும் வச்சுட்டாரு, நான் கல்யாணமே ஆகல, என்னால ஆக முடியுமா. மம்மா வைப்பாரு, குமாரியா இருக்கிறாங்க, டாக்டர் போக்கே சொல்ல முடியாது. வயதானவர் பிரம்மா, சின்ன பொண்ணு மம்மா, ரெண்டு பேரும் உதாரணம் வச்சிருக்காரு. அப்படியே பாபா ஃபாலோ பண்ணுங்க, பிராப்தி இருக்குது, சாக்கு போக்கு சொல்லி உங்க அதிர்ஷ்டத்தை நீங்களே அழிச்சுக்காதீங்க. அப்ப உங்களுக்குள்ள நீங்க என்ன பேசிக்கணும், என்ன உறவு உங்களுக்குள்ள, சகோதரன் சகோதரி, கணவன் மனைவி கிடையாது இனி, என்னது சகோதரன் சகோதரி. அப்பா கிட்ட இருந்து ஆஸ்தி அடையிறோம், ரெண்டு பேருக்குமே அவரு தான் அப்பா இல்லையா. லௌகீகத்துல வந்து பெண் குழந்தைங்களுக்கு ஆஸ்தி கிடைக்காது, இப்பதான் சட்டம் வந்திருக்குது, சட்டம் வந்தாலுமே கூட பெண் குழந்தைங்களுக்கு கொடுக்கறது கிடையாது பெரும்பாலும் இல்லையா. யாரோ ஒருத்தர் கேஸ் போட்டு வாங்கினாதான் உண்டு, அல்லது ஆண் குழந்தை இல்லைன்னா வேணா கொடுப்பாங்க. ஆனா இங்க எல்லாருமே பாபாவுக்கு ஆண் குழந்தைங்க தான், பெண் உடல்ல இருந்தாலும் சரி ஆண் உடல்ல இருந்தாலும் சரி, ஏன்னா ஆத்மா எல்லாமே இந்த அர்த்தத்துல ஆண், அதாவது அப்பா கிட்ட இருந்து ஆஸ்தி அடையிற அதிகாரம் இருக்கிற அர்த்தத்துல ஆண். ஆனா அவர் பிரியதர்ஷனா நினைக்கும் போது ஆத்மா அனைத்தும் பெண். சோ அந்தந்த இடத்துக்கு ஏத்த மாதிரி புரிஞ்சுக்கணும். அதனால பாபா இங்க சொல்றாரு, இங்க எல்லாருமே பாபா கிட்ட பரந்தாமத்துக்கு வந்துதான் ஆகணும். வந்தப்புறம் அங்க எல்லாமே என்னது, சகோதரன் சகோதரி ஆண் பெண் உறவெல்லாம் கிடையாது, அப்பா குழந்தை அவ்வளவுதான். இங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் சகோதரர்கள் அப்படின்னு சகோதரத்துவம் பாராட்ட முடியுமே தவிர, எங்கும் கடவுள் இருக்கார் உனக்குள்ளயும் எனக்குள்ளயும் இருக்கிறாருன்னா கடவுள் அப்பானா, அப்ப எல்லாரும் அப்பாவா, தந்தைத்துவமா, கிடையாது, சகோதரத்துவம் தான். நமக்குள்ள சகோதரர்களா தான் இருக்க முடியும், அப்பாவா இருக்க முடியாது. சர்வவியாபின்னு சொன்ன ஞானம் எவ்வளவு பெரிய நஷ்டத்தை ஏற்படுத்திருச்சு புரிய வைங்க. ஆனாலே கடவுளை பத்தி தெரியாத குருடர் ஆயிட்டாங்க. புரிய வைங்க, இந்த ஞானம்ன்ற கண்ணு பாரதவாசிகளுக்கு தான் தேவை, புரிய வைங்க. அதனாலதான் இங்க சங்கருக்கு மூணாவது கண்ணு கொடுத்துருக்காங்கன்னு புரிய வைங்க. பாபாவை நினைவு செய்யணும், நினைவு செஞ்சுக்கிட்டே இருக்கணும். எனக்கு யோகா பண்ணணும், யோகா காமிச்சு கொடுங்க, யோகத்துல உட்கார வைங்க. சொல்லாத அப்பா சொன்ன ஞானத்தை அசை போட்டுக்கிட்டே இரு. அப்பா ஒளிப்புள்ளியா இருக்கிற மனக்கனால பாத்துக்கிட்டே இரு. வேலை செய்யும் போதும் பண்ணிக்கிட்டே இரு. உட்கார்ந்தாதான் யோகா வரணும், எனக்கு உட்கார வைக்கணும், யோகா பண்ண வைங்க அப்படின்னு நினைக்காதீங்க அப்படின்னு சொல்ற. ஏன்னா இந்த சங்கம யோகம் ஃபுல்லா இது ஒரு யாத்திரை, போய்கிட்டே இருக்கிறோம். பரந்தாமத்தை நோக்கி, சொர்க்கத்தை நோக்கி போய்கிட்டே இருக்கிறோம். வேதங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா பார்வதி தேவி நான் யாத்திரையில் இருக்கிறேன், யாத்திரையில் இருக்கிறேன் வாங்க. நம்ம ஞானம் எட்டு மணி நேரம் சேவை செய்யுங்க. சோ எட்டு மணி நேரம் சேவை செய்யுங்க, மற்ற நேரத்தை அப்பா நினைவுக்கு கொடுங்கன்ற. சோ இது இந்த எட்டு மணி நேரம் சேவைன்றது ஈஸ்வர சேவைன்னு எடுத்துக்கலாம், லௌகீக சேவை சரீர நிர்வாகத்துக்காக வேலை பார்க்கறதும் எடுத்துக்கலாம். ஆனா அதுக்கு அவ்வளவுதான் ஸ்ரீமத்தை, அதுக்கு மேல நீங்க போனீங்கன்னா ஸ்ரீமத்தை மீறீங்கன்னு அர்த்தம். காசு பின்னாடி ஓடாதீங்க. எட்டு மணி நேரம் அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு வந்துருங்க. பாத்தீங்கன்னா முஸ்லிம் கடைகள்ல ஒரு வாசகம் போட்டிருக்கிறாங்க, குரானுடைய வாசகம். வெள்ளிக்கிழமை இறைவனை நினைக்கிறதுக்கு உனக்கு அழைப்பு வந்தால் உடனடியா கடையை மூடிட்டு போ, வியாபாரம் செஞ்சுட்டு இருக்காத. சூப்பர் பாயிண்ட் இல்லையா? எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனாரு, எவ்வளவு கஸ்டமர் ஆனாலும் வரட்டும், அந்த டைம் பக்கத்து கடைக்கு போவோம், அதை பத்தி எல்லாம் கவலைப்படாத, மூடிட்டு போ. அதே மாதிரிதான் இங்க எட்டு மணி நேரத்துக்கு மேல சரீர நிர்வாகத்துக்காக வேலை செஞ்சு நேரத்தை வினகாது. எட்டு மணி நேரம் உனக்கு அனுமதி கொடுத்தாச்சு, அதுக்கு மேல கிடையாது. நம்ம சொல்றேன், இத வந்து ஜகோவின் சாட்சிகள் ஃபாலோ பண்றாங்க. கோடி ரூபாய் கொடுத்தாலும் நான் அஞ்சு மணிக்கு மேல வேலை செய்ய மாட்டேன்னு சொல்றாங்க. ஏன்னா அஞ்சு மணிக்கு மேல அவங்க ஊழியம் போகணும், டெய்லி சாயங்காலம் வீடு வீடா போய் நோட்டீஸ் கொடுக்கறது ஏதோ ஒண்ணு பண்றாங்க. அதே மாதிரி வாரத்துக்கு ரெண்டு நாள் கிளாஸ், எனக்கு அந்த டைம் கிடைச்சே ஆகணும். அதையும் மீறி அவங்க கஷ்டப்பட்டு வேலையா இருந்தாலும் அந்த டைம் நீ என்ன விட்டுடணும். அந்த கண்டிஷனுக்கு ஒத்துக்கிட்டாதான் வேலைக்கு அவங்க ஜாயின் பண்ணுவாங்க. இப்ப நாம எப்படி இருக்கணும் இல்லையா? எட்டு மணி நேரம் தவிர மற்ற அனைத்தும் பாபாவுக்கு, அதுவும் ஈஸ்வர சேவையில இருந்தா இன்னும் பிரச்சனை கிடையாது. முக்கியமான விஷயம் இங்க தூய்மை. தூய்மை இழந்ததுனாலதான் துவாபர யுக ஆரம்பத்திலிருந்து கலியுக இறுதி வரைக்கும் துக்கம். குழந்தை பிறந்ததுல இருந்து அந்த குழந்தைக்குள்ள எப்ப காமம் என்டர் ஆகுதோ அந்த அந்த ஒரு ஸ்டேஜ் இல்லையா, பத்து வயசுக்கு மேலதான் கொஞ்சம் கொஞ்சமா தெரிய ஆரம்பிக்கும். அப்போதுல இருந்து துக்கம் வந்துருச்சு சாகுற வரைக்கும். இப்ப முற்றிலும் மரம் இத்து போச்சு, சிருஷ்டி மரம். அந்த இத்து போன சிருஷ்டி மரத்தை தெய்வீக மரமா ஆக்குறாரு, தூய்மையா மாத்துறாரு. அவர் கொடுக்கற வழிபடி நடங்க. சிவபாபாவும் வழி கொடுக்கிறாரு, பிரம்ம பாபாவும் தன்னுடைய அனுபவத்தை வச்சு வழி கொடுக்கிறாரு. ஆனா நமக்கு அப்பா டீச்சர் சத்குருவா இருக்கிறது சிவபாபா. அவருடைய மாணவராகவும் குழந்தையாகவும் நாம இருக்கிறோம். திரும்ப நான் உன்னை அழைச்சிட்டு போயிடுவேன், எதுக்கும் பயப்படாத அப்படின்னு உறுதி வேற யாராவது கொடுக்க முடியுமா? இறைவன் கொடுக்கிறார். தங்கள் மீது பெரிய பெரிய பட்டம் சிஷ்டி 108 அப்படி இப்படின்ட்டு பேரை வச்சுக்கிறாங்க. ஆனா சுகத்தை கொடுக்கிற அப்பாவை பத்தியே தெரியாது, நாத்தா படிச்சுட்டாங்கன்ட்டு அவ்வளவு பெரிய பட்டம். அப்பாவை புரிஞ்சுக்கிட்டாதான் ஆஸ்தி அடைவீங்க. அந்த அதிர்ஷ்டசாலி நீங்க தான். அதனால அப்பாவை புரிஞ்சுக்கிட்டோம், அவருடைய ஞானத்தை தெரிஞ்சும் அவருடைய வழிப்படி நடக்கலன்னு உங்களை மாதிரி முட்டாள் யாரும் கிடையாது. அதனால அவருடைய வழிப்படி நடங்க. தூய்மையா இருங்க, சேவை செய்யுங்க, அப்பா நினைவுல இருங்க. நல்லது. தாய் தந்தையான பாப் தாதாவின் இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தை நமஸ்தே. ஆன்மீக தாய் தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகள் மற்றும் நம்பிக்கை. உதாரணக்கான முக்கிய சாரம், இறுதி நேரத்துல அப்பா ஆசையை தவிர வேற எந்த நினைவும் இல்லைன்னா மிக உயர்ந்த பதவி கிடைக்கும், உயர்ந்த மறுபிறவி கிடைக்கும். அதனால என்ன பண்ணணும், பழைய உலகத்துல இருக்கிற எதன் பக்கமும் உங்க முகம் திரும்ப கூடாது. என்ன வேணாலும் ஆகட்டும், எனக்கு கவலை கிடையாது. போ போ போ, இதெல்லாம் என்ன, அதாவது நான் ஸ்கூல் படிக்கும் போது ஒரு வடநாட்டுக்காரர் அவரோட தங்கி இருந்தோம் ரூம்ல. அப்ப பசங்க எல்லாம் வந்து காலேஜ் பசங்க எல்லாம் வெவ்வேறு காலேஜ் பசங்க எல்லாருமே அங்க தங்கி இருக்கும். அந்த பசங்க வந்து நின்றுட்டு மாடியில இருந்துட்டு போற பொண்ணுங்களாம் பார்த்தா இது எவ்வளவு அழுதுச்சா, இது என்ன அது அப்படி இப்படின்ட்டு அந்த லௌகிக பாஷையில பேசிட்டு இருக்கிறாங்க. அப்ப அந்த பிரதர் வடநாட்டுக்காரர் வந்து சொல்றாரு, இதெல்லாம் அழகா, வந்து பாரு எங்க நாட்டுக்கு அப்படிங்கிற. சோ அந்த இந்நாட்டு அதாவது எங்க வடநாட்டுலதான் பயங்கர அழகு அப்படிங்கிற அந்த ஒரு கர்வம் இங்க இருக்கிற எதையுமே அவர் கண்டுக்கிறதே கிடையாது. அந்த மாதிரி இருக்கணும். சத்தியுகம் எப்படி இருக்குது, அங்க இருக்கும்போது இந்த பொருள் ஒரு பொருளா சத்தியுகத்துல எப்படி இருப்பாங்க, இது ஒரு அழகா சத்தியுகத்துல எப்படி இருப்பாங்க. சோ உங்களுடைய புத்தி ஃபுல்லா சத்தியுகத்தின் பக்கமா இருக்கும், இருக்கவே கூடாது. மனச ஃபுல்லா திருப்பிடுங்க, இந்த பக்கம் நினைக்கிறது கூட உங்களுக்கு டைம் வேஸ்ட் தேவை கிடையாது. இனிமையான வீடு, இனிமையான அப்பா, இனிமையான சொந்தம், இதுலயே மூழ்கி இனிமை கண்டுகிட்டே நினைத்தாலே இனிக்கும்ன்றாங்களே, எதை நினைச்சா இனிக்கும், இனிமையான அப்பாவை நினைச்சா, இனிமையான பரந்தாமத்தை நினைச்சா, இனிமையான சொர்க்கத்தை நினைச்சாதான் இனிக்கும். இங்க இருக்கிற நரகத்தை நினைச்சா ஐயோ ஐயோ அலற வேண்டியதுதான். வியாபாரியான பாபா கிட்ட உண்மையான வியாபாரம் செய்யுங்க. மந்திரவாதி பாபா மாதிரி நீங்களும் நரகவாசிகளை சொர்க்கமாக்குற மந்திரம் போடுங்க, அப்பாவுடைய அறிமுகத்தை போடுங்க. மனம் உடல் செல்வம் அனைத்தையும் ஈஸ்வர சேவையில அர்ப்பணம் செய்யுங்க, அதுதான் இன்சூரன்ஸ். இதன் மூலமா தான் உங்களுக்கு புத்தம் புதுசா எல்லாம் கிடைக்குது. எப்படி பிரம்ம பாபா அம்மா அனைத்தையும் இன்சூரன்ஸ் பண்ணாங்க, அந்த மாதிரி ஆகி நீங்களும் இன்சூரன்ஸ் பண்ணி லட்சுமி நாராயணனா ஆகுங்க. வரதானம், அனைத்து கஜானாக்களையும் தனக்குள்ள நிரப்பி மனமுடைந்து போவது மற்றும் பொறாமையிலிருந்து விடுபட்டு இருக்கக்கூடிய சதா மகிழ்ச்சியானவர் ஆகுங்கள். அதுக்கு விளக்கம், பாப்தாதா அனைத்து குழந்தைகளுக்கும் ஒரே மாதிரி அனைத்து கஜானாக்களையும் கொடுக்கிறார். ஆனா சில குழந்தைங்க அந்த பிராப்திகளை தனக்குள்ள நிரப்பிக்கிறது கிடையாது. அதனால நேரத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த கஜானாக்களை பொக்கிஷங்களை காரியத்துல பயன்படுத்தவும் தெரியல. அதனால அவங்க வெற்றி அடையிறது கிடையாது. வெற்றியே அடையாததுனால மனசொழிஞ்சு போயிடுறாங்க, என்னுடைய பாக்கியமே அப்படித்தான் இருக்குது போல இருக்குது அப்படின்னு மனசு ஆர்த்திக்கிறாங்க. அதோட நிக்கிறதும் கிடையாது, மற்றவங்களுடைய விசேஷ தன்மையும் பாக்கியத்தையும் பார்த்து வயிறேறாங்க, பொறாமை உணர்வு தோணுது. அந்த மாதிரி மனசடைஞ்சு போறவங்க பொறாம, மற்றவங்களுடைய விசேஷ குணம் வளர்ச்சியை பார்த்து பொறாமப்படுறவங்க ஒருபொழுதும் மகிழ்ச்சியா இருக்க முடியாது. எப்பவும் மகிழ்ச்சியா இருக்கணுமா, பொறாமை மற்றும் மனசொடைஞ்சு போறதுன்ற இந்த ரெண்டு விஷயத்துல இருந்து எப்பவும் விடுபட்டு இருங்க. ஸ்லோகன், சுயநலம் இல்லாத உண்மையான உள்ளத்தோடு யாரு சேவை செய்யறாங்களோ அவங்கதான் சுத்தமான ஆத்மாக்கள். சரி, சூப்பர். வரதானம் பாருங்க, அனைத்து கஜானாக்களையும் தனக்குள் நிரப்பி மனமுடைந்து போவது மற்றும் பொறாமையிலிருந்து விடுபட்டு இருக்கக்கூடிய சதா மகிழ்ச்சியானவர் ஆகுங்கள். எல்லா கஜானாக்களையும் பாபா எல்லாருக்கும் கொடுக்கிறார், ஞானத்தையும் எல்லாருக்கும் கொடுக்கிறாரு, குணம் சக்தி எல்லாமே கொடுக்கிறாரு. ஆனா நிரப்பிக்க வேண்டியது உங்களுடைய வேலைதான். பாப சொல்றாரு, ஞானம் அற்புதமான ஞானம்ப்பா, கல்ல தங்கமாக்குற ஞானம், கலியுக மனுஷனை சத்தியுக தேவதையாக்கக்கூடிய ஞானம். ஆனா ஆகுறீங்களா? ஆகலையா? ஏன் ஆகல? அந்த ஞானம் கேக்குறீங்க, அதாவது ஞானம்ன்ற உணவை சாப்பிடுறீங்க, ஆனா அது ஜீரணம் ஆகல, உடம்பு எடுத்துக்கல. அப்ப வேஸ்ட் தானே? இப்ப ஜீரணம் ஆகணும். அப்ப என்ன ஆகணும்? இந்த ஞானம் திரும்ப திரும்ப அசை போடணும். இன்னைக்கு முக்கியமான பாயிண்ட, திரும்ப திரும்ப அசை போடணும், பல தடவை சொல்லி பாக்கணும், பலருக்கு அதை ஞாபகப்படுத்தணும். கூட பேசினாலும், பாபா இன்னைக்கு என்ன சொன்னாரு பாத்தீங்களா, ஐயோ சூப்பர் அப்படின்னு பேச ஆரம்பிங்க. அப்ப உங்களுக்கு ஒரு ரெண்டு பாயிண்ட் இருந்தாலும் பரவாயில்ல, அவங்க ஒரு ரெண்டு பாயிண்ட் சொல்லலாம். இப்படி இதேதான் உங்களுடைய பழக்கமா இருக்கும். பிராமண குழந்தைங்க ஞான ரத்தின தான் ஒருத்தர் இன்னொருத்தர் கொடுத்துக்கிட்டே இருக்கணும், அப்பதான் அது உங்களுக்குள்ள நிரம்பும். அப்பதான் சரியான நேரத்துக்கு சரியான ஞானம் வரும், தொட்டதெல்லாம் வெற்றி அடையும், மாயை ஈஸியா வெல்லுவீங்க. ஆனா இத தனக்குள்ள நிரப்பிக்கல, திரும்ப திரும்ப சொல்லும் போதுதான் அந்த சக்தி வரும். அந்த சக்தியை நிரப்புறதுக்கான வழியும் சொல்றாரு, குணத்தை நிரப்புறதுக்கான வழியும் சொல்றாரு, எதுக்காக நிரப்பணும், ஏன் நிரப்பணும், எப்படி நிரப்பணும், எல்லாத்தையுமே சொல்றாரு. இன்னைக்கு லட்சியன்ற சோப போட்டு குளிச்சுட்டே இரு, ஆத்மா குளிப்பாட்டிக்கிட்டே இரு, தூய்மை ஆயிடுவேன்றாரு. சோ இத நீங்க திரும்ப திரும்ப அசைப்படும் போதுதான் அந்த குணங்கள் வரும். அந்த குணம் வந்துச்சுன்னா நீங்க தொடறது எல்லாம் வெற்றி தான். இல்ல பழைய உலகத்துல முகத்தையே திருப்பாதீங்கன்றாரு. சோ அதை வச்சு நம்ம பிராக்டிஸ் பண்றோம். ஒரு டைம்ல பழைய உலகத்தின் எந்த பொருளும் உங்களை புடிச்சு ஏற்க முடியாது. ஆனா இதுல அலட்சியமா இருக்கிறீங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? மாயின் கவர்ச்சி என்ன பண்ணிடும், நீங்க என்னதான் சேவையில இருந்தாலும் ஒரு டைம் வீசிட்டு போயிடும். அப்ப மாய கிட்ட தோத்துட்டீங்களா? அதே மாதிரி சேவையிலும் நீங்க நல்ல குணவானா இருக்கும்போதுதான் உங்க கூட எல்லாரும் சேவை செய்வாங்க, அஞ்ஞானிகள் கூட உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுப்பாங்க, அப்ப வெற்றி அடைஞ்சிடும். ஆனா நீங்க அந்த அகங்காரத்தை விடல, அந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சு, அசுர குணம் இருந்துச்சு அப்படின்னா என்ன ஆகும்? உங்க சேவையில வெற்றி இருக்காது, வெற்றியே கிடைக்கலன்னா என்ன ஆயிடுது? மனசு உடைஞ்சு போயிடுது, எனக்கு அவ்வளவுதான் பாக்கியம் இருக்குது, என்னால சேவையே பண்ண முடியல அப்படி இப்படின்னு ஆயிடுறாங்க. அதோட இல்லாம என்ன பண்ணிடுறாங்க, சேவை செய்யறவங்களை பார்த்து அவங்களுடைய விசேஷ பார்த்து பொறாமப்பட ஆரம்பிக்கிறாங்க. பொறாமப்பட்டு என்னென்ன பண்ணுவாங்கன்றது தெரியும் இல்லையா? முதல் வேலையா அவங்க பண்றது ஸ்ரீமத்தே கிடையாதுன்னு. சோ இது மாதிரி இந்த மாதிரி பொறாமப்படுறது, மனசடைஞ்சு போறது, வயிறு எறிடுறது, இந்த மாதிரி இருக்கிறவங்க எப்பவுமே மகிழ்ச்சியா இருக்க முடியாது. அதனால மகிழ்ச்சியா இருக்கணும், முதல்ல அந்த பொறாமையை எரிச்சிடுங்க, இல்லாட்டினா அது உங்களை எரிச்சிடும். மனசடைஞ்சு போகாதுங்க, நிரம்பி இருங்க, குஷி குஷியா இருங்க. நம்ம நமக்குள்ள அந்த பொறாமை என்ன ஸ்லைட்டா வந்தா கூட தேக உணர்வு வந்துருச்சு, நான் ஏன் பிரம் பண்ணும், பண்றது என் அப்பாவுடைய சேவை, யார் பண்ணா என்ன பிரம்மபாபா அப்படின்னு நினைப்பாருன்னாங்க இல்லையா? இந்த மாதிரி டக்கு டக்குனு ஸ்லைட் அந்த பொறாமையோட ஒரு சின்ன அம்சம் வந்தாலே டக்குன்னு நம்ம வெளில வந்துடும், இல்லைன்னா மாட்டிக்கும். அதனால இந்த பொறாமை மனசடைஞ்சு போறதுன்ற இந்த ரெண்டு விஷயத்துல இருந்து விலகியே இருக்கும், சரியாயிடும். இன்னொரு விஷயம், ஒருத்தர் மேல உங்களுக்கு ஸ்லைட்டா நெகட்டிவ் வந்தா கூட அதை பற்றி நீங்க இன்னொருத்தர் கிட்ட பேசும்போதே பாத்தீங்கன்னா உங்களுடைய பொறாமை தான் வெளிப்படும். அதுக்காகவே அதை பத்தி பேசுறதையும் அவாய்ட் பண்ணணும். நாடகப்படி பாபா அவங்க மூலமா ஏதோ பண்றாரு, அது நன்மையிலதான் முடியும், அவ்வளவுதான், விட்டுணும், முற்றுப்புல வச்சிடணும். அப்படி இல்லைன்னா பொறாமை தானா வந்ததும் மனசொறிஞ்சு போவீங்க. அப்ப என்ன ஆகும்? மகிழ்ச்சியா இருக்க முடியாது. மகிழ்ச்சியா இல்லைன்னா நீங்க பிராமண வாழ்க்கைய வாழலன்றது. அதனால எப்பவுமே மனசொறிஞ்சு போக கூடாது. என்ன டெஸ்ட்ல பெறவானாலும் வரட்டும், குஷி குஷியா எதிர்கொள்ளுங்க. எல்லா டெஸ்ட்லயும் ஈஸியா பாஸ் ஆகிற பிராக்டிஸ் தான் இன்னைக்கு பண்றது, மேடையில இருக்கிறோம், எல்லாருக்கும் சக்தி கொடுக்கறோம் இல்லையா? சரி, ஸ்லோகன். சோ ஒண்ணு, ஞானத்தை அசைப்போட்டு அசைப்போட்டு தெய்வீக குணங்களை நிரப்பிக்கணும். சோ இத நிரப்பலன்னா பொறாமை வரும், மனசொறிஞ்சு போவீங்க. இதுல இருந்து விடுபடனா மீண்டும் நிரப்புங்க ஞானத்தை. அது உங்களுக்கு என்ன அசுர குணம் வருதோ அது சம்பந்தப்பட்ட ஞான பாயிண்ட சொல்லிக்கிட்டே இருங்க. மெயினா நீங்க சாதாரணமானவர் கிடையாது, உங்களுக்கு நடத்துற பாபாவும் சாதாரணமானவர் கிடையாது, உங்களுக்கு கொடுக்கப்படுற ஞானமும் சாதாரணமானது கிடையாது. சோ இதுல உங்களுக்கு வேலை செய்யல அப்படின்னா எடுக்கிறதுல நீங்க சரியா எடுக்கலன்றது மட்டும்தான் ரீசன். அதை எடுத்துக்கிட்டே இருங்க, ஞானத்தை தாரணை பண்ணிக்கிட்டே இருங்க, தானா எல்லாம் தெரியும். ஸ்லோகன், சுயநலமற்ற உண்மையான உள்ளத்தோடு யார் சேவை செய்யறாங்களோ அவங்கதான் சுத்தமான ஆத்மக்கள் இல்லையா. அப்பா செய்தி போகணும் அவ்வளவுதான், என் சென்டர் மட்டும் வரணும், அது கண்ணாண்டு அவங்க சென்டர், அங்க போய் நம்ம சேவை செய்யக்கூடாது. அது ஒரு சுயநலம் ஆயிடுது, என் பேர் வரணும், அது சுயநலம் ஆயிடுது இல்லையா. நியூஸ் பேப்பர்ல என் பேர் வரணும் அது முக்கியம் கிடையாது, பாபா வந்திருக்கிறாருன்றதுதான் முக்கியம் இல்லையா. என் மொழிக்கு மட்டும்தான் வரணும், என் குடும்பத்துக்கு தான் வரணும், என் சென்டருக்கு தான் வரணும், எங்க சிஸ்டருக்கு மட்டும்தான் சேவை செய்வேன், இது எல்லாமே என்ன ஆயிடுது, எனக்கு பிடிச்சவங்களுக்கு தான் பண்ணுவேன், இது எல்லாமே என்ன ஆயிடுது, சுயநலம் இருக்கு. சுற்றமா பண்றது சேவை தான், ஆனா சுயநலம் இருக்குது. இந்த சுயநலம் எதுவுமே இல்லாம உண்மையான மனசோட நீ சேவை செஞ்சா அப்பதான் நீ சுத்தமான ஆத்மா அப்படின்னு பாபா சொல்ற. சூப்பர் இல்லையா. சரி, ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அல்லது எச்சரிக்கை என்ன, அந்த எச்சரிக்கைன்னா நிறைய பேர் ஒரு விதமான மாயையில மாட்டிக்கிறாங்க. என்ன அந்த மாயின்றதுக்கு நான் ஒன்னு சொல்றேன். ஒரு சிஸ்டர் வந்து என்கிட்ட கேக்குறாங்க, அதாவது நான் யோகத்துல இருந்து திடீர்னு எனக்குள்ள ஒரு என் வாயாலே ஒரு குரல் வந்தது, ஒரு ஒரு வேர்டு, அது ஹிந்தி மாதிரி இருக்கானா, இது ஹிந்தியும் கிடையாது, இதுக்கு என்ன அர்த்தம் பிரதர், இது கேளுங்க, நான் நல்ல தபத்துல இருக்கும்போது இது வந்துச்சு, இது பாபா தான் எனக்குள்ள வந்து பேசி இருக்கிறாரு அப்படின்றாங்க. அப்படிலாம் எதுவும் இல்ல சிஸ்டர், ஹிந்தியில அப்படிலாம் ஒரு வேர்டு கிடையாது சிஸ்டர் அப்படின்னா, இல்ல பிரதர் உங்களுக்கு தெரிஞ்ச மக்கள்லாம் கேளுங்க, நானும் எனக்கு தெரிஞ்ச மக்கள்லாம் கேட்கறேன். இப்ப இதுலயே மைண்ட் போகுது, இது முந்தா நேரத்து நடந்தது. நேத்து ஒரு சிஸ்டர் போன் பண்ணாங்க, என்ன போன் பண்ணாங்கன்னா, நானும் அதை ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கல, நேத்து போன் பண்ணும்போது தான் எனக்கு இதோடைய ரகசியம் தெரிஞ்சது. நேத்து வேற ஒரு சிஸ்டர் போன் பண்ணாங்க, அவங்க போன் பண்ணி என்ன சொல்றாங்கன்னா, இது ஆக்சுவலா நிறைய பேருக்கு இது மாதிரி ப்ராப்ளம் இருக்குது கேள்விப்பட்டிருக்கிறேன். என்ன அப்படின்னா, எனக்குள்ள நிறைய குரல் கேக்குது, எனக்கு கான்சென்ட்ரேஷன் பண்ண விட மாட்டேங்குது, பாபா நினைவே பண்ண விட மாட்டேங்குது, நான் என்ன சொன்னாலும் திருப்பி திருப்பி அதை நக்கல் பண்ணுது. அப்படியே ஒருத்தர் நேரா இப்ப நீங்க பேசுனீங்கன்னா எனக்கு கேக்குது பாருங்க, அந்த மாதிரி எனக்கு குரல் கேக்குது, யாரும் சொன்னா நம்பவும் மாட்டாங்க. முதல்ல எனக்கு வந்து இந்த மாதிரி குரல் கேட்கும் போது அப்படியே சாம்பிராணி வாசனை அடிக்கும், நான் நினைச்சேன் எனக்குள்ள தெய்வம் தான் பூந்து பேசுது அப்படின்னு தான் ஆரம்பத்துல நினைச்சேன். இப்பதான் என் மனசை குழப்பறதுக்காக ரெண்டு மூணு குரல், மூணு குரல் கேக்குது அப்படின்றாங்க. இதுவும் ஒரு மாயை. இதுக்கு முன்னாடி சொன்னாங்களே, அதுவும் ஒரு மாயை தான். அதை புரிஞ்சுக்கணும், பாபா வந்து குரலை ஆராய்ச்சி பண்ண சொல்லல, இறைவன் நினைவுல இருக்கணும். ஏன்னா யோசிச்சு பாருங்க, ராமாயணத்துல சீதைக்கு குரல் கேட்கும், ராமருடைய குரல் மாதிரியே கேட்கும், அதனாலதான் துரத்துறதே லக்ஷ்மணனை போய் கூட்டு வந்த அதுலதான் மாட்டிக்கிறாங்க. சோ இந்த குரல் கேட்கறது ஒரு மாயை, அதை புரிஞ்சுக்கோங்க. நிறைய பேருக்கு இது மாதிரி ஒரு அதே மாதிரி சில எண்ணங்கள் வரலாம், குரல் கேட்கலாம். பாபா அது வானிலையும் சொல்லிருக்காரு, நிறைய பேர் எனக்குள்ள மம்மா பிரவேசமானாங்க, பிரம்ம பாபா பிரவேசமானாங்க, சிவபாபா பிரவேசமானாங்கன்னு சொல்றாங்க. மாயின்னு புரிஞ்சுக்க, பிரம்ம பாபா தர யார் உடலையும் பாபா பிரவேசம் ஆறுது இல்ல. நீங்க ஞானம் சொன்னீங்கன்னா உள்ள பிரவேசமாகி உங்களுக்கே தெரியாம ஹெல்ப் பண்ணிட்டு டக்குன்னு போயிடுவேன், மற்ற நேரம் அவர் ஆக மாட்டார், மாயான்னு புரிஞ்சுக்கோங்க பாபா நீ. சோ இது ஒரு மாய், நீங்க ஸ்ட்ரிக்டா இருக்கிறீங்க, தூய்மையா இருக்கிறீங்க, உணவுல தூய்மையா இருக்கிறீங்க, அப்புறம் எப்படிதான் உங்களை டிஸ்டர்ப் பண்றது, நீங்க சேவையும் பண்ணல, சேவை பண்ணா சமஸ்காரம் முதல்ல ஏதாவது மாய வரும், எதுவுமே இல்ல, அப்ப எப்படிதான் வரும், இப்படிதான் வரும். அதனால கேக்குறீங்க பாருங்க, அங்கதான் மாயக்கிட்ட நீங்க தோத்துட்டீங்க. கேட்க கூடாது, எனக்கு பாபா மட்டும் தெரியணும், பாபாவுடைய ஞானத்தை மட்டும் ஆசைப்படணும், உங்களுடைய சுய உணர்வோட ஆசைப்படணும். தானா குரல் கேட்கணும், சத்தியமா அது மாயாதான், அதை புரிஞ்சுக்கணும். அது பின்னாடி போய் பொக்கிஷத்தை இழந்துடாதீங்க. நீங்க பாபாவை தவிர எதுலயும் உங்க கவனத்தை திசை திருப்பலன்னா ஒருவேளை உங்களுக்குள்ள மற்ற ஆத்மாவே பிரவேசம் ஆனா கூட அதுவே போயிடும். இது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சு நல்ல பக்காவான பிரதர்ஸ் ஒரு நாலஞ்சு பேர் இந்த மாதிரி ஆயிருக்கு. பக்காவா ஞானம் எல்லாம் சொல்லுவாங்க, ஒரு டைம்குள்ள எனக்குள்ளேயே சிவன் வந்தாரு அப்படி அப்படின்னு சொல்லி அப்படி அப்படி சுத்தமா விட்டுறாங்க. முரளியே விட்டுறாங்க, பாபா முரளி மூலமா மட்டும்தான் பேசுவார். முரளிக்கு எதிராக ஒரு குரல் சிவனே வந்து உங்களுக்கு பேசுறாருன்னு சொன்னாருன்னு நீங்க புரிஞ்சுக்கோங்க. மாயை வேலை செய்யுது, அது எப்படின்னு கூட நீங்க ஆராய்ச்சி பண்ணத்தால அது உங்களுக்கு தேவை கிடையாது. அவ்வளவுதான், உங்களுக்குள்ள ஆத்மா வந்து சொல்லிச்சா அது எப்படியோ மாயா பண்ணுது, அது நமக்கு தேவை கிடையாது. முரளியில மட்டும்தான் பாபா பேசுறாரு, அதை புரிஞ்சுக்கணும். எப்படி ஒரு சிலர் வந்து முரளியில சொல்றதெல்லாம் ஸ்ரீமத்தே கிடையாதுன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க, இல்லையா? சேவை செய்து ஸ்ரீமத்தை, அந்த மாதிரி இதுவும் ஒரு மாயா. சோ மகாரதி, ஏன்னா இந்த மாதிரி மாயா வந்து பக்காவான குழந்தைங்களுக்கு தான் வருது, அதுதான் ஆச்சரியம். சோ இதுலயும் நீங்க எச்சரிக்கையா இருக்கணும். ஓம் சாந்தி. சோ ஒரு சில சேவை இருக்கும்போது காலில் ஃபுல்லா அந்த சேவை செஞ்சு நைட்டு டயர்ட் ஆயிடுது, டயர்ட் ஆகும்போது முரளி எடுத்தா நல்லா இருக்காதுன்றதுக்காக தான் அடுத்த நாள் எடுக்கிறேன். சோ லேட் ஆகுதுன்னு கவலைப்படாதீங்க, முரளி பவர்ஃபுல்லா இருக்கணும், அதுதான் நமக்கு முக்கியம், இல்லையா? சோ லேட் ஆனாலும் மிஸ் பண்ணிடாதீங்க, அந்த மிஸ் பண்ற முரளியில உங்களுக்கான பாயிண்ட் கண்டிப்பா இருக்கும். சோ ஏமாந்துருவீங்க. ஓம் சாந்தி. லவ் யூ பாப் தாதா, தேங்க்யூ பாப் தாதா, பிஷ் பிஷ் ஏறேன்.